இந்த பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய அளவிட முடியாத உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வார்த்தைகளை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், அமல் செய்கிற ஆர்வங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. வாழுகிற காலத்தில் ஷரியத்தினுடைய அடிப்படையிலே வாழுகிற பாக்கியமிக்க கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மரண நேரத்தில் கலிமாவோடு மரணிக்கிற நல்லடியார்களில் எங்களையும் யா அல்லாஹ் நீ சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை குர்ஆனோடு அண்மித்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், சுவனலோகத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை சாலிகானவர்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த சமூகத்தினுடைய பெண்களை யா அல்லாஹ் கற்பொழுக்கம் பேணக்கூடியவர்களாகவும் யா அல்லாஹ் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த குர்ஆனின் மீது அதிகதிகமாக பிரியம் வைக்கக்கூடியவர்களாகவும் அதனுடைய வார்த்தைகளில் மயங்கி கெட்டுண்டு கிடப்பவர்களாகவும் யா அல்லாஹ் அதை வாழ்க்கையில் அதிகதிகமாக ஓதக்கூடிய அந்த நல்லவர்களில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் பல்வேறு நல்லமல்களை இந்த உலகத்தில் செய்கிற பாக்கியத்தை நீ எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஹலாலான தேவைகளை நீயே நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், இன்றைய தினத்திலே தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் மழைக்காக வேண்டி பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது. யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய மஜ்லிஸின் பொருட்டால் தமிழகத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய வற்றாத மழையை நீ பொழிய செய்வாயாக. யா அல்லாஹ், அது அருள்மிக்க மழையாக ஆக்கி தருவாயாக. அதை கொண்டு மனிதர்களும் விலங்கினங்களும் தாவரங்களும் பிரயோஜனம் அடைகிற மழையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தின் காரணமாக அந்த மழைகள் நிறுத்தப்பட்டிருந்தால் யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே உன்னுடைய அருண்மறையினுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை இனி மன்னித்தருள்வாயாக. உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை யா அல்லாஹ் இனி மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற முஸ்லீம்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை நீயே கொண்டு வந்து இங்கே இறக்க செய்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் பெருமானாரின் மீது அளவில்லாத பிரியத்தோடு வாழ்ந்து யா அல்லாஹ் எங்களுடைய கபரிலும் நனவிலும் யா அல்லாஹ் கனவிலும் பெருமானாரை தரிசிக்கிற பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இஸ்லாத்திலே நிலைத்திருக்கிற சந்ததிகளாக எங்களுடைய குடும்பத்தார்களை யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே அந்த இமாம்களுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்லப்படுகிறதோ அந்த இமாம்களுடைய கபறுகளை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் சிறு சிறு பாவங்கள் செய்திருந்தால் அத்துணை பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்து விடுவாயாக, அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கியாமத்து நாள் வரை நீ பொருந்திக் கொண்டு இதன் மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் யா அல்லாஹ் தமிழகத்திலே தமிழகம் தாண்டி உலக மக்களுக்கெல்லாம் இதை கொண்டு நீ பிரயோஜனத்தை ஏற்படுத்தி தருவாயாக. இதை இஹ்லாசான முறையில் கடைசி வரை நிகழ்த்துகிற யா அல்லாஹ் அந்த வாக்கியத்தை எங்கள் அத்துணை பேருக்கும் நீ அருள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசீன் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை இறைவனுடைய அருளால் நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த சூராவினுடைய ஜூஸாக இருக்கிற அந்த சூரா எந்த செய்திகளை விளங்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறதோ அந்த செய்திகளுடைய அடிப்படையான கியாமத்து நாளை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறிய பெரிய அடையாளங்களை நமக்கு காட்டி தந்தவைகளை நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 130 அடி அதிகமான அந்த சிறிய அடையாளங்களில் கடந்த வாரத்திலே 65 அடையாளத்திலிருந்து 74வது அடையாளம் வரை கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 75வது சிறிய அடையாளம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே 75, 76வது அடையாளமாக கியாமத்து நாளை குறித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சிறிய அடையாளங்களை நமக்கு சொல்லித் தந்தார்கள். கஸ்ரத்துன் நிசா வ கில்லத்துர் ரிஜால், கஸ்ரத்துன் நிசா வ கில்லத்துர் ரிஜால், அதிகமாக பெரும்பான்மையாக பெண் சமூகம் அதிகரித்துவிடும், ஆண்கள் குறைந்து விடுவார்கள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், புகாரி முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தகூமு ஸாஅ அவ் கால இன்ன மின் அஷராத்தி ஸாஅ அய் யுர்ஃபஉல் இல்ம் வ யதுஹுருல் ஜஹல் வ யுஸ்ரபுல் கம்ர் வ யஸ்ஸுஸ் ஸினா வ யதஹபுர் ரிஜால் வ யபக்கின் நிஸா, ஆண்களுடைய சமூகம் குறைந்து போய்விடும், பெண் சமூகம் அதிகமாக ஆகிவிடும். ஹத்தா யகூன லி ஹம்சீன இம்ரா கியமும் வாஹித், 50 பெண்களுக்கு ஒரு ஆண் என்ற நிலை ஏற்படும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. நாம் ஏற்கனவே சொன்னபோது இதற்குரிய காரணத்தை, போரினுடைய காரணமாக அதிகமான ஆண்களுடைய இறப்பு ஏற்பட்டுவிடும், அதன் காரணமாக நிறைய பெண்கள் இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெண் ஒரு ஆண் கிட்டத்தட்ட 50 பெண்ணை நிர்வகிக்கிற ஒரு பொறுப்புக்கு வந்து விடுவான் என்கிற அளவுக்கு ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. இன்றைக்குரிய இன்னைக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உலக லெவல்ல இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், பெண்கள் வந்து அதுக்கு கீழே தான் இருப்பாங்க. இன்னைக்கு தலைகளை மாறுது, பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது, ஆண்களுடைய எண்ணிக்கை வேர்ல்டு ஸ்ட்ராட்டஜியில மொத்தமா ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ற அந்த புள்ளியியல் துறை சார்ந்த அந்த கணக்கை கொடுப்பவர்கள் ஆண்கள் சமூகம் குறைந்தும் பெண்கள் சமூகம் அதிகரித்து கொண்டு வருவதாக சொல்லுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதே சொன்னார்கள். இதற்கு விளக்கம் எழுதுகிற சில பெருமக்கள் எழுதுகிறார்கள், காலம் செல்ல செல்ல கியாமத்து நாளுடைய சமீபமாக பெண் குழந்தைகளுடைய பிறப்பு அதிகமாக ஆகிவிடும், ஆண் குழந்தையினுடைய பிறப்பு கம்மியாக ஆகும், அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது. இது ஒரு அடையாளம். அப்ப அதே மாதிரி இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்ப நிறைய போர்கள் நடக்கிறதோ அங்கே ஆண்கள் கொல்லப்படுவார்கள், அங்கே உள்ள பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவார்கள். அப்ப அந்த பெண்களை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 60,000 பேர் ஸ்ரீலங்கால நடந்த அந்த இனப்படுகொலையில 60,000 பெண்கள் வந்து தன்னுடைய ஆண் மக்களை, யாரெல்லாம் சம்பாத்தியத்திற்குரியவர்களோ அவர்களை இழந்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 45% வந்து வாலிப வயதுள்ள பெண்கள், எல்லாமே 25-35, 40 வயதுக்குள்ள உள்ள பெண்கள். இப்ப இவ்வளவு பெரிய சமூகத்தை என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தினுடைய அந்த அந்த வேர்ல்டு லா அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்களுடைய இந்த ரெஃப்யூஜிஸினுடைய ஆக்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேசப்பட்டது. கடைசியில ஒரு ஈஜிப்ட்ல உள்ளவருடைய எழுதின புத்தகத்தை தான் அமெரிக்கால யூஎன்ல பார்லிமெண்ட்ல அதை எடுத்துக்கிட்டான். அது எங்கிருந்து எடுத்து எழுதப்பட்டதுன்னு பார்த்தா, இஸ்லாமிய சட்டத்திலிருந்து எடுத்தெழுதப்பட்டது. ஏன்னா இதுவரைக்கும் என்ன செய்ய, ரெஃப்யூஜி ஆக்ட்ங்கிறது, இவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்தார்கள் என்று சொன்னால் அங்க போய் அந்த நாட்டில் இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுக்கு என்ன குடியுரிமை கொடுக்கப்படும், இவர்களுடைய திருமண வாழ்க்கை என்ன, குழந்தை என்ன, எதுவுமே வந்து ஒரு தெளிவான அமைப்புல இல்லை. ஆனா இஸ்லாம் எல்லாத்தையும் குறித்தும் சொல்லி இருக்கிறது. அப்ப அதை குறித்து சொல்லுகிற போது, அப்ப இதே மாதிரி போர்கள் அதிகமாக நடக்க நடக்க, ஆண்களுடைய கொலைகள் நடக்க நடக்க, பெண்களுடைய பொறுப்பு ஆண்களிடத்திலே அதிகமாக வந்து சேரும் என்கிற அந்த செய்தியையும் இங்கே பதிவு செய்கிறார்கள். இப்னு ஹஜர் என்று சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஃபதஹுல் பாரி என்று சொல்லுகிற ஒரு கிரந்தத்தை, புகாரியினுடைய ஷரஹு, புகாரியினுடைய எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கார். அவர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், வல்லாஹிரது அன்னஹா அலாமத்துன் முஹவ்வனத்துன் லா லி சபபின் ஆகர் பல் யுக்தரல்லாஹு ஃபி ஆகிரி ஸமான் அன் யக்ல்ல மன் யூலது மின அத்துகூர் வ யக்ஸுரு மன் யனாம். நம்ம சொன்ன எழுதுறார், ஆண்களுடைய குழந்தைகளின் பிறப்பு குறைந்து பெண்களுடைய பிறப்பு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய அந்த செய்தியிலே இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு நிகழ்வையும் குறித்து பெருமானார் சொல்லுகிறார்கள். பெண்களுடைய பிறப்பும் பெண்களுடைய நிகழ்வும் அதிகமாக ஆகி ஆண்களுடைய சமூகத்தினுடைய நிலை குறைந்து போவது. இது இன்னொரு ரீதியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேறொரு ஆஸ்பெக்ட்ல இந்த இது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டால், சைக்காலஜியாக மனோ தத்துவ ரீதியாக பார்த்தால், ஆண்களுக்கு என்று சில குணத்தை இறைவன் தந்திருக்கிறான், பெண்களுக்கு என்று சில குணத்தை இறைவன் தந்திருக்கிறான். அதுல ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குணம் பெண்ணை விட்டு டிஃபர் ஆகுது. அதுல முதலாவது பல செய்திகளை எழுதுகிறார்கள். அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே நேரத்தில் பல சிந்தனைகளை செலுத்துகிற திறன் பெண்ணுக்கு உண்டு. இன்னைக்கு உள்ள இந்த பயாலஜி, அவங்களுடைய பிரெயின் பயாலஜி, அதே மாதிரி அவங்களுடைய சைக்காலஜி, மனோ தத்துவ அடிப்படையில் ஒரு பெண் ஒரே நேரத்தில் பல சிந்தனைகள் செய்ய முடியும், பல வேலைகளை செய்து கொண்டு பல சிந்தனைகளையும் பண்ண முடியும். அவங்களுடைய பிரெயின் அப்படிதான். ஆணுக்கு அப்படி முடியாது, ஒன்னே ஒன்னுதான் செய்ய முடியும். அதுல மட்டும்தான் அவனால கான்சென்ட்ரேட்டடா இருக்க முடியும். இப்ப நிறைய வந்து நம்ம ஊர்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு இதுவும் காரணம். இவர் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அந்த அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இவருக்கு அதுலேயே விழாது. இவருக்கு ஒன்னுதான் செய்ய முடியும், ஒன்னு கேட்க முடியும் இல்ல டிவி பார்க்க முடியும். எல்லா வீட்லயும் நடக்கிற பெரிய பஞ்சாயத்து, பக்கத்துல வந்து தட்டால ரெண்டு போட்டு எத்தனை தடவை கூப்பிடுறேன், கொஞ்சம் கூட காது செவிடான்னு கேட்ட பின்னாடிதான் நம்மளுக்கு விளங்கிட்டேன். ஆனா இதே ஒரு பெண் டிவி பார்த்து கொண்டிருந்தார், புள்ள அழுகுறது தெரியும், வீட்டுக்கார் வர்றது தெரியும், எல்லாமே அங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே அவர்களால் உள்வாங்க முடியும். புரியணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். அதற்கு டிவி பார்க்க சொன்னார்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு அதான் இம்பாக்ட், எதுல போய் முடியுதோ அதுதான் பிரச்சனை ஆகும். அப்போ அந்த பிரெயின் இப்ப இதனால இன்னைக்கு எழுதக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் வந்து படித்த வர்க்கமாக ஆளுகிற வர்க்கமாக எங்க மேல பெண்கள் போனாலும் கூட, எந்த ஒரு பொருளையும் கவனக்குவிப்போடு செய்து அதை நேர்த்தியாக செய்வதற்குரிய அறிவு அவர்களிடத்தில் இருக்காது. நேர்த்தியாக லாங்குவேஜ் பொறுத்தளவு நிறைய மொழித்தளம் படைத்தவர்கள் பெண்கள், ஆண்களை விட அதிகமான அந்த அவங்களுடைய பயாலஜியில நிறைய மொழி. ஒரு நாளைக்கு 800 வார்த்தை பேசி ஆகணும், ஆணுக்கு அப்படி இல்லை, 100 வார்த்தை பேசினா பிசாம இருந்துக்குவான். இப்ப இல்ல அப்படின்னு சொன்னா இது அக்குமுலேட் ஆகி போயிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அப்புறம் செவரை பார்த்து பேசுங்க அந்த அம்மாக்கு. நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், துபாய்க்கு வருகிற பெண்கள் எல்லாம் வீட்டுல போட்டு பூட்டிடுறதுனால செவத்தை பார்த்து அதை இதை பார்த்து கிச்சன்ல போய் பாத்திரத்தை பார்த்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். உடனே அங்க உள்ளவங்க இங்க எப்படி வந்து சைத்தான் வந்தான், அல்லது இங்க எப்படி பேய் புடிச்சிச்சுன்னு அங்க வந்து அஜித்துமார்கள்ட்ட ஓதி பாக்குற ஆள் உண்டு. பிரச்சனை என்னன்னா அதனுடைய நேரடியான இம்பாக்ட். அந்த அம்மாட்டை இவர் உட்கார்ந்து பேசினாரா, நைட் 8 மணிக்கு வேலை விட்டு வந்து பிரச்சனையே முடிஞ்சு போச்சு, பேசுறதுக்குரிய நேரங்கள் அங்க இருக்காது. அப்ப அது அப்ப இவ்வளவு மொழித்தளம் படைத்தவர்கள், அப்ப ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இவ்வளவு ஆளுமையை அல்லாஹ் தந்திருக்கிறான், ஆணுக்கு மொழித்தளம் கம்மி, பேச மாட்டான். நம்ம ஆம்பளைங்க ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு 2-3 நிமிஷம் பேசும், அப்புறம் அப்படி அல்ல இதே சும்மா உட்காந்துருக்குன்னா எவ்வளவு நேரம் வேண்டாலும் உட்காந்துருப்போம். ஆனால் ஒரு 10 பெண்களால் பேசாம இருங்கன்னா முடிய முடியாது. ஏன்னா இயற்கை அது, அல்லாஹ் அதை எதற்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்காக வேண்டி. ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை இந்த பெண் தான் அந்த குழந்தைக்கு தர முடியும். ஸ்கூல்ல போய் படிக்கிறது இது படிக்கிறது எல்லாம் அதெல்லாம் ரெண்டாவது செகண்டரி தான். முதல் முதல்ல ஒரு தாய் எங்கிருந்து அந்த அந்த குழந்தை பெறுகிறதுனா தன்னுடைய தாயிடத்தில் இருந்து. இன்னைக்குள்ள ரிசர்ச் படி எழுதுனா, தன்னுடைய அம்மாவோ அத்தாவோ ஒரு செயலை குறித்து காரணம் இல்லாமல் சிரித்தால் அந்த பிள்ளையும் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சிரிப்பான், காரணம் தெரியாது. ஒரு ஒரு செயல் நடக்குது, ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க வீட்டில். அது சாதாரண செயலாக கூட இருக்கலாம். அந்த பையன் கொஞ்ச நாள் கழிச்சோன்னு ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டாலும் கூட, அவ்வளவு பெரிய அறிவாளி ஆயிட்டாலும், ஆனா அந்த செயல் நடந்தால் சிரிப்பான். இதை மாற்றவே முடியாதுன்னு எழுதலாம். இதை குறித்து பெருமானார் அழகாக சொன்னார்கள், ஆணுக்கு ஒரு பொறுப்பு தான் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, ஆனால் அந்த பெண்ணுக்கு கணவனை பார்ப்பது, குழந்தைகளை வளர்த்தெடுப்பது, குடும்பத்தை கவனிக்கிறது, கற்பை பாதுகாத்துக் கொள்வது, பணத்தை பாதுகாக்கிறது, பல்வேறு பொறுப்புகளை உள்ளடக்கியவர்கள். அது இஸ்லாம் அழகாக அவர்களுக்கு வழிபோட்டு காட்டுகிறது. அப்ப அதுல எழுதும் போது ஒரு செய்தி திடீர்னு தோணுச்சு, இந்த பெண்கள்லாம் இவ்வளவு மொழித்தளம் படைத்தவர்கள் என்று சொல்லுகிறார்களே, ஆனா உலகத்துல கவிஞர்களை எடுத்துக்கொண்டா அந்த மொழி நேர்த்தி தானே. கவிதை அப்படிங்கிறது அந்த அழகான அந்த வரிகள் கரிகள், பெண் கவிஞர்களே இல்ல, இருக்காங்க எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, ஆண்கள் தான் நிறைய கவிதைகள்ல இருக்காங்க. பெரிய பெரிய உலகத்திலே எடுத்துக்கிட்டோம்னாலும் கவிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தான். இவ்வளவு மொழித்தளம் இருந்தும் அவர்களால் ஏன் பாட முடியல, இல்ல அவர்களால் ஏன் அந்த கவிதைகளை கோர்க்க முடியல, இன்னொரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப என்ன அது சார்பா தேடினா, அப்ப ஒரு செய்தி அதுல போடுறான், எவ்வளவு எந்த துறையில் வளம் இருந்தாலும் கூட அதை நேர்த்தியாக செய்கிற பண்பு அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா ஒரே நேரத்தில் 4 வேலையை பார்ப்பாங்க, அதனால் உலகம் ஒரு திசையை நோக்கி இயங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை நேர்த்தி ஆடரா ஒரு ஆட்ச அமைத்து தருகிற பண்பு ஆணுக்கு மட்டுமே உரியது. அதனால ஆண் சமூகம் பெண்ணை சார்ந்து இருக்க வேண்டும், பெண் சமூகம் ஆணை சார்ந்து இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வினுடைய சுன்னா. என்னைக்கு இதுல அந்த அழைத்து போகிற எதை ஒன்றையும் சுட்டி காட்டி அதை நேர்த்தியாக செய்கிற அந்த கூட்டத்தினுடைய குறைவு ஏற்படுகிறதோ அப்ப எல்லா ஆடர்லையும் குறைவு ஏற்படும். சொல்றது புரியும் நினைக்கிறேன். அப்ப இந்த இப்படி கட்டமைக்கக்கூடிய இந்த சமூகம் போகிற காரணத்தினால் அந்த பெண் சமூகத்தினுடைய அதிகரிப்பு அவர்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி இந்த நிலைமையை அவர்களால் உள்வாங்க முடியாது என்கிற செய்தியை அங்கே பதியப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தா இன்னைக்குரிய ரீசன்ட் ரிசர்ச், இன்றைக்கு இந்த சைக்காலஜி அதெல்லாம் அப்படி நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ 66வது உதாரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இது சாரி 75-76 பெருமானார் இதை சொல்லி இருக்கிறார்கள். 77வது உதாரணமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவும் ஒரு முக்கியமான அடையாளம், லுஹூருல் ஃபாஹிஷா வல் முஜாஹரத்து பிஹா. துஹூருல் ஃபாஹிஷா வல் முஜாஹரத்து பிஹா, கீழான எண்ணங்கள் அதிகமாகும், பாவங்கள் அதிகரிக்கும், அது நார்மலா தெரிஞ்சது. ஆனா அது வெளிப்படையாக ஆக்கப்படும் என்கிற செய்தியை பெருமானார் சொல்லுகிறார்கள். அந்த பாவத்தை செஞ்சிட்டு அந்த பாவத்தை அது பகிரங்கப்படுத்தப்படும். ஒரு ஹதீஸில் வருகிறது, நான் ஏற்கனவே இதே மஜ்லிஸ்ல பல தடவை சொல்லியிருக்கேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன், குல்லு உம்மதி முஆஃபா இல்லல் முஜாஹிரூன். அல்லாஹ் என்னுடைய சமூகத்தை எல்லாரையும் மன்னிச்சிருவான், ஆனா முஜாஹிர்களை மட்டும் மன்னிக்க மாட்டான். முஜாஹிதுகள், முஜாஹிர்கள், ஜாஹிர் என்ற வார்த்தை. அப்போ சஹாபாக்கள் திரும்ப பெருமானாரிடத்தில் கேட்கிறார்கள், யார சொல்லா முஜாஹிர்னா யார், முஜாஹிர்னா யார்? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஒரு மனிதன் இரவிலே பார்த்திவான், அல்லாஹு தன்னுடைய சத்தார் என்ற குணத்தை கொண்டு, மறைப்பவன் என்ற குணத்தை கொண்டு அந்த அடியான் மீது அதை அல்லாஹ் மறைத்து வைத்திருப்பான், அவருடைய பாவத்து மேல போர்வையை பொத்திருப்பான். மறுநாள் காலையிலே வெளியே வந்து அந்த மனிதன் தான் செய்த பாவத்தை பப்ளிக்கா அதை பெருமையினுடைய அடையாளமாக சொல்லுவான், நான் நைட்ல அப்படின்னு ஆரம்பிச்சு பப்ளிக்ல சொல்லுவான். உடனே அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இடுவான், நான் இவனுக்கு மறைத்து வைத்திருந்தேன், அவனுடைய அந்த திரையை அவனே கிழித்து விட்டான், நான் அதை ஒரு காலமும் ஒட்டப்போவதில்லை, நல்லா சொல்லிடுவான், நான் மன்னிக்க போவதும் இல்லை அந்த பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிவிடுவான் என்று பெருமானார் ஹதீஸ்ல சொன்னார்கள். அதே செய்தி தான் இங்கேயும் வேறு வகையிலே பெருமானார் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு, இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல வருது. அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, லா தகூமு ஸாஆ, மறுமை வராது, ஹத்தா லா யபகி அலா வஜ்ஹில் அர்தி அஹதுன் லில்லாஹி ஃபீஹி ஹாஜா. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருப்பது சரி என்று அல்லாஹ் முடிவு செய்கிற வரை மறுமை வராது. நம்ம கியாமத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம், சில ஹதீஸ்களில வந்திருக்கிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கிறவரையும் உலகம் அழியாது, அல்லாஹ் அதுக்குன்னே விட்டு வச்சிருப்பான். என்றைக்கு அந்த வார்த்தையும் மாறி போகிறதோ அப்படியும் ஒரு காலம் வரும், அப்பதான் இந்த உலகத்தினுடைய டெமாலிஷ், கடைசியாக அந்த கியாமத்துடைய முழுமை பெற ஆரம்பிக்கும். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல பெருமானார் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனை இந்த பூபாகத்திலே அவன் தன்னுடைய தேவையை அல்லாஹ்வினிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற வரை அவனை விட்டு வைத்திருப்பான். பட்டப்பகல்ல நடு தெருவில் விபச்சாரம் நடக்கும், தூஜதுல் மர்அத்து நஹாரன் ஜிஹாரன், ரெண்டு வார்த்தை, நஹார் என்று சொன்னால் நல்ல வெளிச்சம், ஜிஹார் என்று சொன்னால் வெளிப்படையாகும், துன்க விபச்சாரம் நடக்கும். நடுரோட்டில் அதை குறித்து பேசுவதற்கு கூட யாருக்கும் மனம் இருக்காது. ஏன்னா அது அந்த அளவுக்கு பழகி போயிருக்கும், அல்லது அதை பற்றி ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. ஒலா யுகையீருகு, அதை யாரும் கேட்கவும் மாட்டார்கள், இல்லது இந்த சூழ்நிலை மாறணும் அப்படிங்கிறதும் அவனுடைய எண்ணத்தில் தோணாது. ஃபயகூனு அம்சலுஹும் யௌம இதின் அல்லதி யகூலு நஹைதஹ அனித்தரி. அந்த காலத்தில் அவரை பார்த்து கொஞ்சம் ஒதுங்கிங்களேன் அப்படின்னு யார் சொல்றார்களோ, فذلك فيهم مثل ابي بكر عمر فيكم. என்னமா சொல்றாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், கொஞ்சம் ஒதுங்கிங்களே அப்படின்னு யாரு சொல்லுகிறார்களோ உங்களில் அவர் அபூபக்கரையும் உமரையும் போன்றவர்கள். அப்ப ஈமான் இந்த அளவுக்கு எங்கிட்டு இருந்து எங்கிட்டு போயிரும்? அல்லாஹு அக்பர். அப்போ இதெல்லாம் இந்த நிகழ்வுகள் புரிந்து கொள்வதற்கு இது நமக்கு இன்னைக்கு பாரதூரமாக தெரியலாம். ஆனாலும் கூட நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சேனல்ஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓபன் மீடியா, சோசியல் மீடியா, இதெல்லாம் அது தொடச்சு தூக்கி எறிஞ்சிட்டான், எல்லாத்தையும் தாண்டி போய்விட்டது நிலை. இன்றைக்கு நமக்கே நல்லா தெரியும் அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோன், அதே மாதிரி போர்னிகேஷன் வீடியோஸ் எல்லாம் வந்து எவ்வளவு சீப்பாகவும் நடு சந்திக்கும் நல்ல பட்ட பகலில் பார்க்கறது மாதிரி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு நம்முடைய சிறார்களுடைய கையில் வரை அது போய் சேர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் உண்டு, இதுக்கு என்ன செய்யறது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, இந்த நிலைகள் மாறாதா, அல்லது மாறணும்னா என்ன செய்யறது, மாறுறதுக்குரிய வாய்ப்புகள் உண்டு, மாற்றுகிற வல்லமையாளன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லும் போது சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு துவாவை சொல்லித்தாருங்கள். அது என்ன துவா அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல இருந்தே அதை படிக்க வச்சிருங்க, அதை படிக்க வச்சிங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இதே போன்ற இந்த மானக்கேடான அது மாதிரி வந்து இன்செக்யூரிட்டியை வச்சு பாதுகாப்பான். இன்னைக்கு எல்லா பேரண்ட்டுக்கும் பையன் இதுதான், போற பையன் அப்படி திரும்பி வருவானா தெரியாது, போற பொண்ணு அப்படிதான் திரும்பி வருமா தெரியாது. இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். வெளியே போறதுல தான் பிரச்சனை, வீட்டுக்குள்ள வச்சா அதை விட மேல உண்மை ரியாலிட்டி. நம்ம எல்லாருடைய வாழ்க்கைகளும் இந்த அணுகி கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா அவரவர்களுடைய பொறுப்பை அவர் அடுத்தவர்களிடத்தில் சுமத்துகிறவரை அவர் மீது அந்த பொறுப்பு உண்டு. என்னுடைய குழந்தை ஆணோ பெண்ணோ அவனுக்கு ஒரு திருமணம் முடித்து வைத்து அவரை பொறுப்பில் சுமத்துகிறவரை தந்தையின் மீது கடமை. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னே இதற்கு ஒரு அழகான வழியை காட்டுகிறார்கள், ஒரு துவாவை சொல்லித்தருகிறார்கள். இந்த துவாவை நீங்களும் ஓதுங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அது என்ன துவா அப்படின்னு கேட்டா, அதிகமாக தொழுகையில ஓதப்படக்கூடிய துவா தான், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற அந்த துவாவை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, யாரெல்லாம் உன்னிடத்திலே நான் நேர் வழியை கேட்கிறேன். நேரான வழி அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் வாழ்க்கையிலே நமக்கு தேவை இருக்கிறதோ அத்தனைக்கு சேர்த்து ஒரே வழி நேரான வழி. பள்ளிவாசலுக்கு போறதுக்கு, தொழுகிறதுக்கு, ஜக்காத்து கொடுக்கறதுக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களையும் அடக்கி, என் தொழிலுக்கு, நான் தொழில எங்கேயாவது போய் ஒரு இடத்துல முட்டி நிற்கும் போது இது சரியான வழியா, இல்ல நான் எங்க திரும்பணும், திரும்புறதுக்கு கூட நமக்கு வழி இல்லையே அப்படின்னு யோசிக்கிற போது வழிகாட்டக்கூடிய வழி, அதுக்கு பேர் தான் ஹுதா. இன்னைக்கு பார்க்கறோம்ல நிறைய பேர் தொழில் ரீதியான சில சங்கடங்களை அனுபவிக்கிற போது என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கிறது, ஏன்னா இன்னைக்குள்ள சூழல் அப்படித்தான் எங்க போனாலும். அப்போ இது யாரிடத்துல போய் மஷோரா பண்ணாலும், யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. இது அல்லாஹ் ஒருவனால் மட்டும் நமக்கு வழிகாட்டக்கூடிய செய்தி. அதனால தெளிவா பெருமானார் சொல்லித் தருகிறார்கள், ஹுதாவை கேளுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா வழிகளிலும் வழிகளை கேளுங்கள், அது துன்யாவினுடைய ஆகிரத்தினுடைய ரெண்டுக்கும் சேர்த்தான வழியாக இருக்கும். அழகான செய்திய பெருமானார் சொல்லுகிறார்கள். இதுல எழுதுகிற போது எழுதுகிறார்கள், குஸ்னல் அத்திகார், அல்லாஹுவின் மீது உண்டான உண்மையான நம்பிக்கை, ஒ சலாஹல் அமால், நம்முடைய நடவடிக்கைகளுடைய சீர்திருத்தம், வல் அக்வால் வல் அக்லாக், நம்முடைய குணரீதியான பேச்சு ரீதியான மாற்றங்கள், இதெல்லாம் அந்த ஹுதால வந்துடும். ரெண்டாவது வார்த்தை வத்துகா, யா அல்லாஹ் தக்குவாவை கொடுன்னு கேட்கறது. முதலாவது செய்தி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா, நேர்வழியை தா. ரெண்டாவது செய்தி தக்குவா. தக்குவா அப்படிங்கக்கூடிய வார்த்தை இஸ்முன் ஜாமியுன் லி ஃபஅலின் மா அமரல்லாஹு பி, அல்லாஹு கட்டளையிட்ட எல்லா வழிக்கும் மொத்தமாக சேர்த்து சொல்லுவதுதான் தக்குவா, துகா. இதுல يتناول كل ما ينبغي ان يهتدي اليه امر المعاش والمعاد والمكارم الاخلاق وكل ما يجب ان يتقي منه من الشرك والمعاد. இது எல்லாமே வந்துரும். எதை தவிர வேண்டும் என்கிற செய்தி வந்துரும். முதலாவது உள்ளதுல வழிகாட்டுதல், இரண்டாவதுல உள்ளதுல எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எதை விட, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரே வார்த்தையில. மூணாவது ஒரு வார்த்தை பெருமானார் சொல்லி தர, அல் ஐஃபாப், இஃபத். போன வாரம் கூட அஜித் தந்து ஓதுனாங்க நினைக்கிறேன், என்ன டெய்லி ஓதுறது மாஷா அல்லாஹ். இந்த இஃபத் அப்படிங்கிற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை, ஒரு அழகான வார்த்தையை பெருமானார் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது குர்ஆன்ல அல்லாஹ் வேறு ஒரு இடத்துல சொல்லுகிறான். சில மனிதர்கள் அவர்கள் ஃபுகராக்கள், தேவையுடையவர்கள், ஆனால் அவர்கள் இஃபத்தோடு இருப்பார்கள், யாரிடமும் கையேந்த மாட்டார்கள். அப்ப இந்த இஃபத் என்ற வார்த்தைக்கு செல்ஃப் கண்ட்ரோல் என்ற அர்த்தம். தமிழ் இங்கிலீஷ்ல சொன்னா ரொம்ப லேசா விளங்குறதுக்கு, தமிழ்ல சொல்லும்போது சொல்லுவாங்க கற்பை பாதுகாப்பது அல்லது தன்னைத்தானே பேணி கொள்ளுவது இஃபத். பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த இஃபத்தை கேட்கிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை கேட்கிறானோ, அவன் தெரிஞ்சு கேட்டாலும் சரி தெரியாமல் கேட்டாலும் சரி, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னன்னா, அல் இஃபாஃப அனி தினா குல்லுஹு, இந்த ஃபோர்னிகேஷன், இந்த விபச்சாரத்தை விட்டு முழுமையாக அல்லாஹ் அவரை செய்தி. இந்த இடத்துல செய்தி என்ன என்ன மாத்திரி, தின நபர், பார்வையால் ஏற்படக்கூடிய விபச்சாரங்கள், வசினல் லம்ஸ் தொடுதல், வசினல் இஸ்திமா கேட்பதற்குரிய அந்த கேட்கிற செய்திகளால் ஒரு மனிதனுக்கு அவனுடைய இச்சைகள் தூண்டப்படுவது, வசினல் ஃபரஜ், இது எல்லாவற்றையும் சேர்த்து அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறார். வெறும் விபச்சாரம் சம்பந்தமானது தானா அப்படின்னு கேட்டா இன்னும் அதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள், வத்தஃபுஃபு அனில் கஸ் வர்ரிஸ்கில் ஹராம், அவர் பொருளாதாரத்தை சேர்க்கிற போது ஹலாலான வழியில் சேர்க்க வேண்டும், ஹராமை விட்டு தடுக்க வேண்டும் என்பதற்கும் அந்த இஃபத் என்ற வார்த்தை அல்லாஹ் அந்த வழியையும் அவருக்கு காட்டுகிறான். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் எவரிதிங், அது எதாக இருந்தாலும் சரி. கடைசியாக ஒல்கினா, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி நான் நம் இந்த மஜ்லிஸில் ஞாபகப்படுத்துகிற போது ஞாபகப்படுத்துவது போன்ற, அல் கினா கினன் நஃப்ஸ், பணக்காரத்தனம் மனதின் பணக்காரத்தனம். அல்லாஹ் அந்த கினாவை நாம் கேட்டோம் என்று சொன்னால் எல்லா மனிதர்களுடைய தேவையையும் விட்டு அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாத்துவிடான், எவன்ட்டையும் கையெழுந்த விட மாட்டான். ஏன்னா அல்லாட்ட கேட்டிருக்கோம். அன்றைக்கு ஒரு புத்தகத்தில் படிக்கும்போது படித்தேன், உண்மை நிலவரத்தை மனிதன் புரிந்து கொள்வது 20%, மீதி 80% பெர்செப்ஷன்ஸ். உண்மை என்ன இருக்காத உள் வாங்கிக்கிறது. 80% இவனாக ஒன்றை யோசித்துக் கொள்கிறான் அல்லவா, அதுதான் ஒரு மனிதனை 80% இயக்குது. ஒரே பொருளை இருவர் பார்க்கிற போது ரெண்டு பேருடைய கோணமும் வேறாக இருக்கும். ஒருவர் அதை கண்டு வருத்தப்படுவார், இன்னொருத்தர் அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அந்த ரெண்டும் உள்ளிருந்து வர்றது. அப்ப அதை அல்லாவை தவிர வேற யாராலும் தர முடியாது. அப்ப இந்த இடத்தில் அழகாக பெருமானார் சொல்லி தருகிறார்கள், அந்த கினாவை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் ஒரு காலமும் யாரிடத்திலும் உங்களை கையெந்த வைக்க மாட்டான், உங்களுடைய கையை அவனே நிறைவு செய்வான். கையை நிறைவு செய்யணும்னா 1 கோடி ரூபாய் தேவையில்லை, மனதில் ஏற்படக்கூடிய நிறைவு, நிறைவா வாழ வைப்பான் சொல்லிட்டு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிறவர்கள் எழுதுகிறார்கள், ஹுதா என்பதும் அதே மாதிரி தக்குவா என்பதும், முதலாவது உள்ளது ஹுதா என்பதும் தக்குவா என்பது இருக்கிறதே, அது இந்த அவருடைய தீனுடைய விஷயங்களில் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறது. நேர்வழியும் தக்குவா அவருடைய மார்க்கத்தினுடைய எல்லா வகைகளையும் அவருக்கு சீர்படுத்தி விடுகிறது. இரண்டாவது பகுதி இஃபாஃப் ரினா, செல்ஃப் கண்ட்ரோல், யாரிடத்திலும் கேட்காத பண்பு, உலகத்தில் அவருடைய எல்லா தேவையையும் பூர்த்தி செய்து விடுகிறது. அப்ப இது ஒரு ஜாமே மானியான துவா. இந்த இடத்துல இதை அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்தி இருக்கிறான். அப்ப இதை நாம் தொடர்ந்து நாம் கேட்பது மட்டுமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லித் தருவது. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல பதிவாக இருக்கிறது, யதுஹுரு ஸினா வ யக்லுர் ரிஜால் வ யக்ஸுருன் நிசா. ஒரு காலம் வரும், விபச்சாரம் அதிகமாகிவிடும், ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் அதிகமாகி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த துவாவை நாமும் கேட்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தரணும் இன்ஷா அல்லாஹ். அந்த அப்படி கேட்கக்கூடிய அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன், ஹுதாவை கேட்கிறேன், ஒத்துக்கா தக்குவாவை கேட்கிறேன், வல் அஃபாப் செல்ஃப் கண்ட்ரோலை கேட்கிறேன், வல் கினா போதும் என்ற மனது, பணக்காரத்தனத்தை அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்ற வார்த்தைகளை அரபியில் தெரிஞ்ச அரபியில தெரியலன தமிழ்ல. அப்போ 78வது உதாரணமாக அடையாளமாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹதுல் அஜ்ரி அலா கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி கூலி வாங்கப்படும், இதுவும் ஒரு அடையாளம். எந்த கூலி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் அழகாக எழுதுகிறார்கள். ஹதீஸ்களில் வருகிறது, ஒரு ஹதீஸ்ல வருது, அன் இம்ரான் இபின் ஹுசைன் என்கிற நபித்தோழர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்னஹு மர்ர பி ரஜுலின், அவர்கள் ஒரு மனிதரை கடந்து போகிறார், வஹுவ யக்ரவு அல் கௌம், ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து ஒரு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கார், ஃபலம்மா ஃபரக, அவர் குர்ஆனை ஓதி முடித்த போது, சாலஹும் மாலா, அவரிடத்தில் பொருளாதாரத்தை கேட்டார், குர்ஆன் அழகா ஓதினார், ஓதி முடிச்சுட்டு அவர்களிடத்தில் பொருளாதாரத்தை கேட்கிறார். இத இந்த இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கடந்து போகும்போது இந்த செயலை பாக்குறாங்க. ஃபகால இம்ரான், அப்ப இம்ரான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹ் சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யகூலு யகூலு, அவர்கள் சொன்னார்கள், மன் கரா அல் குர்ஆன ஃபல் யஸ்அலில்லாஹ தபாரக வ தஆலா, யார் அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுகிறாரோ அவர் அல்லாஹ்வினிடத்திலே கேட்கட்டும். குர்ஆனை ஓதிட்டோம்னா அதுல கேட்கக்கூடிய எல்லா செய்திகளும் நேர இறைவனிடத்திலே இருக்கணும். என்ன அதை வழிகாட்டுவதுதான் அந்த குர்ஆன். சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னஹு சயஜீஉ கௌமுன், ஒரு காலம் வரும், ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள், யக்ரவுனல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், யஸ்அலூன நாஸபே, மனிதர்களிடத்திலே அதை கொண்டு யாசிப்பார்கள், அல்லாஹ் இந்த கூட்டத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அந்த ஹதீஸிலே வருகிறது. இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கரஜ அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் எங்களிடத்தில் வந்தார்கள், நஹ்னு நக்ராஉல் குர்ஆன், நாங்க பள்ளியில மறந்து குர்ஆன் ஓதிட்டு இருக்கோம், ஃபீனல் அராபியு வல் அஜமி, எங்களிடத்தில் அரபுகளும் உண்டு அஜமிகளும் உண்டு, அரபு தெரியாதவர், ஃபகால, அப்ப கேட்டாங்க, இக்ரவு ஃபகுல்லுன் ஹசனுன், குர்ஆனை ஓதுங்கள், அதை நீங்கள் ஓதினாலும் பார்த்தாலும் உங்களுக்கு அது நலவே. உலகத்தில் பார்க்கக்கூடிய பொருள்ல நன்மையில நம்ம அடிக்கடி அதனால தான் ஞாபகப்படுத்துறது, உலகத்தில் பார்த்தாலே சில பொருளுக்கு நன்மை, அதுல குர்ஆனை தூக்கி பார்த்தாலும் நன்மை, காபத்துல்லாவை பார்த்தால் நன்மை, பெருமானா சொல்லித்தர, பெற்றோரை கண்டால் நன்மை, தாயை தகப்பனாரை அவர் மலர்ந்த முகத்தோடு பார்ப்பது உம்ராவினுடைய நன்மை, பெருமானா ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதே மாதிரி குர்ஆன் பார்ப்பது இருக்கிறதே, ஒரு கூட்டம் வரும், இந்த குயவன் சட்டியை சரி பண்ணுவதை போன்று அவர்கள் ஓதுறதை சரி பண்ணுவார்கள். தட்டு, இந்த சட்டி செய்யறாங்கல்ல, அது எவ்வளவு சிரமப்பட்டு அதை டிசைன் பண்ணி அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய கிராத்தை சரி செய்வார்கள். ரெண்டும் ஒரே வார்த்தை, ஒரு அலிஃபு ஒரு ஐன் மட்டும்தான் வித்தியாசம். எத்த அஜ்ஜல் அப்படின்னு சொன்னா விரைவாக தேடுவது, எத்த அஜ்ஜல் அப்படின்னு சொன்னா லேட்டா தேடுறது. அலிஃப் வந்துச்சுன்னா டிலே அப்படின்னு அர்த்தம், ஐன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அர்த்தம். இப்பவே அந்த குர்ஆன் ஓதுவதை கொண்டு அவர்கள் கூலியை உடனே தேடுவார்கள். ஒலாயத் அஜ்ஜலூன், மறுமை வரை பொறுத்திருக்க மாட்டார்கள். மஹர் கொடுத்து திருமணம் முடிக்கிறதுல சட்டம் எழுதும் போது ரெண்டு சட்டத்தை எழுதுவாங்க, மஹர் முஅஜ்ஜல், மஹர் முஅஜ்ஜல் அப்படின்னு எழுதுவாங்க. ஒருத்தர் மஹரை கொடுத்துட்டு இவ்வளவு ரூபாக்காக வேண்டி ஒன்று திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு திருமணம் முடிக்கிறது. இன்னொரு வகை இருக்கிறது, அந்த நேரத்தில் என்னால் கொடுக்க முடியல, சபையோர்கள் சாட்சியாக இந்த பொண்ணுக்கு இவ்வளவு மகரை நான் கொடுத்துடுறேன், ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகரை அஜ்ஜலாக வைத்து திருமணம் முடிப்பது. அத்தனை பேர் சாட்சியா இருக்கிறதுனால அது கூடும் என்ற ஒரு சட்டம் உண்டு. இதுக்கு மகரே அஜ்ஜல், லேட்டா கொடுக்கிற மகர்னு பேர். தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்ட் இருக்கான், இடையில ஒரு அதிர்ச்சி சொல்லிதான் எனக்கு தெரியும். அந்த கணவன் இறந்து போகும்போது அந்த அம்மாவை கூப்பிடுங்க கூப்பிடுங்கிறது, கூப்பிட்டு வந்து அவருக்கு மகரை மன்னிச்சுட்டே சொல்லிருந்தோம். கணவனோ மனைவியோ இறக்குற போது இந்த தத்தர் புக்ல எழுதுறது இருக்குல்ல, கொடுக்கறது இல்ல. இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சு, இன்னைக்கு கொடுக்கறாங்க. பெருமானார் சொல்லுகிறார்கள், திருமணம் என்பது ஒரு வியாபாரத்தை போன்று, திருமணம் என்பது வியாபாரத்தை போன்று. அந்த பெண்ணை நாம் ஹலாலாக்குவதற்கு சில பொருட்களை அவருக்கு கொடுக்கிறோம், கொடுக்கல் வாங்கல். இதுல ஒரு அக்ரிமெண்ட் ஆகுது, இந்த பொருளை நான் உனக்கு தருவதற்காக வேண்டி நீ எனக்கு மனைவியாக ஆகிவிடு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ரெண்டு சாட்சி, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நடக்கும். ஆனா அப்படி பள்ளிவாச தப்தர்ல எழுதிட்டு கொடுக்கறது கிடையாது, பேசாம இருக்கிறது. கடைசியில மௌத்தா போகும்போது இது அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும், இப்படி ஒரு ட்ரெண்ட் இருக்கதே எனக்கு தெரியாது. சரி, கூப்பிட்டு அவர்கிட்ட நான் மன்னிச்சுட்டேன் சொல்லியிருந்தேன், அந்த அம்மாவை கூப்பிட்டு இல்ல அந்த அம்மா மூத்தா போற சமயத்துல அவரை இவரை கூப்பிட்டு நான் மன்னிச்சுட்டேன் உங்க மாறு. என்ன ஒரு மோசமான நிலை, லட்சம் ரூபாய்க்கு வாழ்க்கை முழுக்க வாங்கி கொடுக்கறான், வாழ்க்கை முழுக்க சம்பாரிச்சு தலையில ஓட்டுறது அந்த அம்மாவுக்கு. ஆனா அந்த மகருடைய விஷயத்துல ஏன் அவ்வளவு மோசம் தெரியல, எழுதியிருக்கிறது 1001 ரூபாய் தான். அது எனக்கு அது ஒரு புது அனுபவமாக முதல் முறையில் நான் கேட்டது. பெருமானார் சொன்னார்கள், மகர் கொடுக்காமல் யாராவது ஒருவர் திருமணத்தை முடித்த அந்த மகரை ஏமாற்றினால் ஜினாவினுடைய குற்றம், விபச்சார குற்றம். உடனே அதனாலதான் சபையோர் முன்னிலையில் கொடுத்து வாங்கப்பட்டது, எல்லா ஊர்லயும் கொடுத்துறான். பொண்ணோட அத்தாவை கூப்பிட்டு நாங்க கையில பிடிங்க, உங்க மாலுக்கு உள்ளது கொடுத்தாச்சு, எல்லாரும் பாத்துங்க இவ்வளவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி அதன் மூலமாக அதற்கு பின்னால் கேட்பதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய உயர்ந்த வேதம், இந்த உலகத்தில் எவனாலையும் அதற்கு கூலி கொடுக்க முடியாது, யாராலையும் கூலி கொடுக்க முடியாது. இந்த குர்ஆனை நீங்கள் எங்கிருந்து பெற்றாலும் நீங்கள் வாங்குவோர்களாகத்தான் இருப்பீர்கள். ரசூல்லாட்டேந்து வாங்கினாலும் சரி, சஹாபாக்கள்டேந்து வாங்கினாலும் சரி, உலமாக்கள்டேந்து வாங்கினாலும் சரி, யாரு யாருக்கு கூட கொடுக்கக்கூடிய பொருள் தானே ஒளிந்து, கொடுத்து விட்டு அதற்காக வேண்டி வாங்குகிற பொருளே அல்ல என்ற செய்தியை பெருமானார் சொல்கிறார். ஆனால் காலம் மாற மாற இந்த குர்ஆனும் வியாபார பொருளாக ஆக்கப்படும். இதை சொல்லி பின்னாடி காத்து கேட்பான், அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்ற வேண்டும். ஆனா இதுக்கும் இன்னைக்கு பள்ளிகளில் தொழுவு நடக்குது, இமாம் இருக்காரு, அதுக்கும் அது வேற. அவர் தன்னுடைய நேரத்தை தருவதற்காக வேண்டி தெளிவாக அதில் எழுதப்படுகிறது. அவர் ஓதுற குர்ஆனுக்கும் அவர் ஓதுற இதுக்கும் இமாம்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல. அவர் அந்த நேரத்தை ஒதுக்கி வேறு எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இருக்கிற காரணத்தினால் அவருக்கு அந்த தொகை சரியா கொடுக்கப்படுகிறது. அது இன்னைக்கு எவ்வளவு சமுதாயத்தில் கொடுக்கப்படுதுன்னு நமக்கு தெரியும். நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லும் போது சொன்னேன், அஜர்த்துமார்களுக்கு மட்டும் 60,000 ரூபாய் சேலரின்னு சொன்னா எல்லா வீட்டு பிள்ளையும் ஓத போயிருக்கும். நிறைய நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன இருக்கு, பர்மனன்ட் காசு பக்கத்து பள்ளியாசல சேர்த்து விட்டுறலாம், வேலை முடிஞ்சு போச்சு, 60,000 எவன் கொடுப்பான், தரமாட்டேங்கிறான். அப்ப அதனால அந்த ட்ரெண்ட் வேற, இந்த ட்ரெண்ட் வேற. அது நேரம் கொடுப்பதற்காக வேண்டி. ரெண்டாவது, ஏற்கனவே நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி அந்த காசும் தரப்படாவிட்டால் இமாம்கள் கிடைக்க மாட்டார்கள், தொழு வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்ப யாருக்கு சட்டம் தெரியும் யாருக்கு தெரியாது அப்படிங்கறது இருக்காது. அந்த நிலைமைக்காக வேண்டி இன்றைக்கு ஒரு ஹதியா அப்படிங்கிற பேர்ல கொடுக்கப்படுது. ஆனால் வந்து நான் பார்த்தவரை எல்லா நாடுகள்லையும் சரி, குறிப்பாக தமிழகத்திலையும் சரி, 5000 ரூபாய் வாங்குற அஜத்தும் கூட ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கிறார். அதுல அவ்வளவு கண்ணியமா வச்சிருக்கான் அந்த வேலையில் இருக்கிறதுக்காக வேண்டி. அந்த மக்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாங்கன்னா இப்படி வரிசையா போனா ஏதோ வந்து மலக்குமார்கள் போற மாதிரி வெண்டையும் சொல்லியும் ஜம்மன் இருக்க ஒரே கூட்டம் அது மட்டும்தான். அல்லாஹ் அவர்களை நன்ன வாழ வைக்கணும் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் அவர்களுக்கு உயர்ந்த இடத்தை தருவானாக. இப்போ 78வது உதாரணம், 79வது உதாரணம், இதுவும் ஒரு நல்ல அடையாளமாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒபிஸ் அதிகமாயிருவாங்க, ஒபிசிட்டி, நிறைய பேர் சமூகத்தில் குண்டானவர்களாக இருப்பார்கள், அதுவும் அடையாளம் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸில் வருது, இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் சொல்லுவதாக இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. கால் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், கைரு உம்மதி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், உலகத்திலே சிறந்த சமூகம் நான் இருக்கிற இந்த சமூகம், அந்த செஞ்சுரி காலம், எந்த காலம்னா இட்ஸ் மை செஞ்சுரி பெருமானார் சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்து என்னை ஒட்டி வந்த அடுத்த காலம், அதற்கு அடுத்த காலம். சும்மா இன்ன பாதகும் கௌமும் யஷ்ஹதூன் வலா யஸ்தஷ்ஹதூன் வயகூனூன் வலா யூதமனூன் வயுன்ஸிரூன் வலா யூஃபூன் சொல்லிட்டு சொன்னாங்க. வயதுஹுரு ஃபீஹிமுஸ்ஸுமுன், அந்த காலத்தில் அதிகமான மக்கள் ஒபிசிட்டியோட இருப்பான், உடல் வந்து சதையோடு காணப்படுவார்கள். இதுக்கு கீழே எழுதுற அந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் எழுதுகிறார்கள், இது சின்ன பிள்ளைங்க ஒபிசா இருக்கிறது அல்லது பெரிய ஆளுக ஒபிசிட்டியா இருக்கிறதுங்கிறது கணக்கு இருக்காது. மொத்தமா ஒரு பெரிய டீமே அப்படி உருவாகுவான், பெரிய ஆளுகளும் அப்படித்தான் இருப்பான், சின்ன பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா இது வந்து உணவு மாற்றம் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு விதமான உடல் ரீதியான மாற்றம். ஹதீஸிலே வருகிறது ஜெனட்டிக்கலா சில பேர் அப்படி இருப்பாங்க, ஜெனட்டிக்கல் அதாவது தாய் தந்தை அந்த அந்த உறவு வழியிலே சில பேர் அப்படி இருப்பாங்க. அதை பெருமானார் சொல்லல, இது பொதுப்படையாக ஆக்கப்பட்டு விடும். ஒபிஸ் அப்படிங்கிறது பொது, இன்னைக்கும் கூட வேர்ல்டு லெவல் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்கால நிறைய இருக்கான். அந்த காஸ் ஆஃப் சுகர் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து டியூ டு ஒபிசிட்டி அப்படிங்கிறான், சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சுகர் ஒபிசிட்டியின் காரணமாக. ஏன்னா முதலாவது உணவு ரீதியான மாற்றம், அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, ரெண்டாவது வேலைகள் கம்மி, எல்லாத்துக்குமே வண்டி இருக்கு, எல்லாத்தையும் கார், வேற ஏதாவதுன்னா வீட்டில இருந்தே பெற்ற பேங்க் போக வேண்டிய தேவையில்லை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சாதனங்கள் வந்ததின் காரணமாக அப்ப என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னா இது கூட இருக்கு. இன்றைக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டும் இதைத்தான் சொல்லுகிறது. சில ஹதீஸ்களிலே வருகிறது, நம்மால் அந்த ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கட்டுக்கோப்பா இருப்பாங்க. இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இரண்டாவது உடல் வந்து நல்ல கடின தேகமாக இருக்க வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஒரு கோட்பாடு. என்ன ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், மூமின்களிலே அல்லாஹுக்கு பிடித்தமானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா சக்தி மிக்கவர், மூமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மூமினுல் லயீஃப். ஒரு நோஞ்சானான மூமினை விட அல்லாஹுவினிடத்திலே அஹப்பு இலல்லாஹ் அல்லாஹுக்கு பிரியமானவர் யார் அப்படின்னு கேட்டா நல்ல ஒரு சக்தியான ஒரு ஆரோக்கியமிக்க ஒரு மனிதர், ஒரு மூமின் அப்படின்னு பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி தருகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே அது தேவை, இபாதத் வேறு ஏதாவது ஒன்று, ரெண்டாவது அந்த சவுண்ட் பாடி இருக்கிற போதுதான் அவருடைய அந்த மூளையும் அது இந்த சவுண்ட் மைண்ட் அவருக்கு உருவாகும். அப்ப எதையும் தாங்குகிற அந்த இதயமும் உடலும் கண்டிப்பாக தேவை என்பதை பெருமானார் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது வரலாறுல வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலத்துல ஒருத்தர் வந்தார், ஒரு ஆராபி, அவர் நல்ல பெரிய வயிறு, அப்படி உள்ள வந்த உடனே அவரை பார்த்துட்டு ஏற்கனவே வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த மாதிரி ஆளை பார்த்தாலே பிடிக்காது, சில பேர் அப்படி இருப்பாங்க, என்ன இப்படி தொப்பையும் தொந்தையுமா இருக்கிய அப்படின்னு. அவர் உள்ள வந்த உடனே கேட்டாங்க, மகாதா இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அவர் எதையாவது ஒன்னு சொல்லிட்டு சும்மா இருந்திருக்கலாம், அவர் ஒம்படியா சொல்றாரு, நேமா மீனல்லான்னாரு, அல்லாஹ் செஞ்ச அருள், தொப்பைய காட்டி இது அல்லாஹ் செஞ்ச அருள், அதனாலதான் இவ்வளவு பெருசா இருக்குன்னாரு. உடனே கடுப்பான உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹாதா நிக்மா மினல்லாஹ், நேமா மினல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வினுடைய சோதனை, அதாபு. உன்னை இது தூக்கிக்கிட்டே திரின்னு விட்டுருக்கானே, அத போய் நியமத்தின்னு பேசிக்கிட்டு இருக்கியன்னு கேட்டாங்க. அதே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை சொல்லும் போது தன்னுடைய தோழர்களுக்கு சொல்றார்கள், இய்யாகும் வல் பிதானா, இய்யாகும் வல் பிதானா, பிதானா மின தஆம், உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன், நீங்கள் அந்த அதிகமான உணவுகளை எடுத்துக் கொள்வதன் காரணமாக நீங்கள் ஒபிசாக ஆகிவிட வேண்டாம், உங்களுடைய உடம்பை நீங்கள் பெரிதாக ஆக்கிவிட வேண்டாம். சொல்லுகிறார்கள், தொழுகையில் அது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். பரது தொழுது முடிச்சோடனே சுண்ணத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம் அப்படின்னு தோணும், அல்லது பரதையே நின்று தொழணுமா உட்கார்ந்து தொழலாம் தோணும். அப்ப இது வந்து எது எந்த நோக்கத்திற்காக வேண்டி துனியாக்கு வந்தோமோ அதையே காலி பண்ணி விட்டுரும். அதனால அந்த விஷயத்தில் எச்சரிக்கும். முஃப்ஸிதத்துன் லில் ஜிஸ்ம், அடுத்து சொல்லுகிறார்கள், முஃப்ஸிதத்துன் லில் ஜிஸ்ம், அது உங்களுடைய உடலை கெடுத்துவிடும், உடல் எடை அதிகம்ங்கிறது உடலை கெடுத்துவிடும். ஓ மூரிசத்துன் லிஸ் சக்கம், நிறைய நோய்களை வரவழைத்து கொண்டு வரும். அன்னல்லாஹ தபாரக தஆல, அவங்க சொன்னாங்க அல்லாஹு தபாரக வதால யுபிதுல் ஹப்ர ஸமீன், கடுமையான வார்த்தை, கடுமையான வார்த்தை. அல்லாஹு தாலா அப்படி வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு ஓவர் வெயிட்டா இருக்கவரை பார்த்து அல்லாஹ் கோபம் அடைகிறான். ஏன்னா அந்த முன்னாடி உள்ளது எல்லாமே நடக்குது இல்ல, அதனால அல்லாஹ் கோபப்படுகிறான். வலாக்கின் அலைக்கும் பில் கஸ்தி ஃபீ குதிக்கும், பி மாடரேட் இன் யுவர் ஃபுட் டயட். அன்னைக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே டயட் அறிமுகப்படுத்துறாங்க, அன்னைக்கே அங்க சாப்பாடு கிடையாது. எங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அவங்க எல்லாம் வந்து அங்க வந்து வந்த மருத்துவரை கூட திருப்பி அனுப்பியவர்கள் பெருமானார், எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க. ஏன் அப்படின்னு கேட்டா வீட்டுல அடுப்பெரியாதுன்னு வருது, அவங்க செஞ்சு சாப்பிட்ட சாப்பாடுகள் எல்லாம் சமைக்காத உணவுகள். இன்னைக்கு அதை பத்தி பேசுறான், இன்னைக்கு காலம் 1400 வருஷத்துக்கு திரும்ப பின்னாடி இன்னைக்கு பேசலாம், சமைக்காத உணவாக சாப்பிடுங்கள். இன்னைக்கு எவ்வளவு லேசா குக் பண்ணாம இருக்கிறதோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருக்கும். அன்னைக்கு அதுதான் நடந்துச்சு, ஒரு வாரம் பூனை தூங்கும்னு வருது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் சமைச்சே சாப்பிடுவாங்க, மற்ற நாள் சமைக்காத உணவுகள் தான், கறியை கூட சுட்டே தின்றுவாங்க, சும்மா மணல்ல வச்சு அப்படியே சுட்டு அந்த கறியை வந்து கிடைச்சிரும், அப்படிலாம் இருந்தது. அப்ப சொல்றாங்க அலைக்கும் பி கஸ்தி ஃபி கூதிக்கும், பி மாடரேட் இன் யுவர் ஃபுட், உங்களுடைய சாப்பாடுகளில் மிக கவனமாக இருங்கள், அதை வந்து நேர்த்தியாக எடுங்கள். ஃப இன்னஹு அதுனா மினல் இஸ்லாம் வ அபாது மின ஷரஃப் வ அக்வா அலா இபாதத்தில்லாஹ், அதுதான் உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை சரி செய்யும், உங்களுடைய கண்ணியத்தின் அடையாளம். அதே மாதிரி உங்களுடைய இபாதத்தை அல்லாஹ்வினிடத்திலே நெருக்குவதிலே அது இலகுவாக இருக்கும். வ இன்னஹு லை யுஹ்லிக அப்துன் ஹை ஒரு மனிதன் எதுவரை தன்னுடைய தீனுக்காக வேண்டி தன்னுடைய சகுவத்தை அந்த மேலெண்ணங்களை விட்டு விடுகிறானோ அவன் வெற்றி பெற்றவனாகவே இருப்பான். அந்த சகுவத்தை தூண்டக்கூடியது உணவுகளே, சகுவத்தை அந்த அவனுடைய இச்சைகளை மனோ எண்ணங்களையும் எது மேல தூண்டும் அப்படின்னு சொன்னா அவன் உண்ணக்கூடிய உணவுகள், அது எந்த அளவுக்கு உள்ள போதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய இச்சைகள் வெளிப்படும். ஏற்கனவே நம்ம ஹதீஸ்ல பார்த்திருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உணவினுடைய விஷயத்திலே நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அமல்களிலே பெருத்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்ப இதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு செய்திகள். இப்ப இந்த உடம்பு போடுவதைக்கு இப்ப எப்படி வந்து இன்னைக்கு எல்லாத்துலயும் எல்லாம் கிடைக்குது, எல்லா விதமான உணவும் கிடைக்குது, ஆனா அதுல சாப்பிடுவதில் பறக்கத்து இல்ல. ஒரு வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, இது சாப்பிடாதீங்க, எல்லாம் சாப்பிடாதீங்க லிஸ்டா தான் இருக்கு. ஆனா எல்லா விதமான உணவுகளும், துரித உணவு வகைகள், இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட், அதுதான் மனிதர்கள் விரும்பி நோய்க்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் காரணமாக ஒரு மனிதனுடைய இபாதத்துகளிலே கேடு வருவதற்கு இது இருக்கும். இது கியாமத்து நாளையில் அதிக அந்த அடையாளத்தில் ஒன்றாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்து 81வது சிறிய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன்னாடி உள்ள ஹதீஸ்ல நம்ம இதை படிச்சோம், ثم ان بعضهم قوم يشهدون ولا يستشهدون ويخونون ولا يؤتمنون وينذرون ولا يفنون. ரெண்டு விஷயத்தை இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. ஒன்னாவது யஷதூன் வலா யஸ்தஷதூன், சாட்சிக்கு யாராவது கூப்பிட்டா போக மாட்டான், ஆனா இவனா போய் போய் சாட்சி சொல்லுவான். அப்படி ஒரு கூட்டம் வரும். நேரடியாக அந்த இன்சிடென்ட பார்த்தீங்க, வாங்க வந்து எங்களுக்கு தான் மாட்டி விட்டுருவோம் அப்படிமா, ஆனா யாராவது காசு கொடுத்தா பொய் சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருப்பான். அப்படி ஒரு காலம் வரும். அது எப்ப வரும் அப்படின்னு சொல்ல வேண்டாம், தெரியும் நல்லாவே. யுன்ஸிரூன் வலா யூஃபூன், நிறைய வாக்குறுதி கொடுப்பார்கள், எந்த வாக்குறுதியும் செயல்படுத்த மாட்டார்கள். நிறைய வாக்குறுதி கொடுப்பாங்க, எந்த வாக்குறுதியும் செயல்படுத்த மாட்டார்கள். அந்த சட்டப்பேரவையில் என்ன நம்பர் அது, என்னமோ ஒரு நம்பர் இருக்காங்களே, அந்த சட்டத்தை சொன்னா நிறைவேற்ற வேண்டியதில்லை. அது மாதிரி 110 விதி, அது வந்து அதிகமாயிரும். அது அங்க மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சூப்பரா நாளைக்கு காலையில எல்லாம் முடிச்சிருவோமாங்க அப்படி சொல்லும் போதே உள்ள இருக்கும், கண்டிப்பா முடிக்க கூடாது. இந்த இந்த வந்து ஒரு எதிரெதிரான மனோநிலைகள், எதிர் துருவங்களில் உள்ள மனோவை. இது ரெண்டாவது பெருமானார் சொல்லுகிறார்கள். ரெண்டாவது தீனுடைய விஷயத்திலையும் இப்படித்தான் இருப்பான். என்ன அப்படின்னு கேட்டா, எதை எடுத்தாலும் ஒரு நதர் செய்வான், இதை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒரு நியத்தை வைப்பாங்களே தவிர, அதை செய்வதற்குண்டான அந்த அந்த எக்ஸிகூஷன் அப்படிங்கிறது மனதில் வராது. தஹஜ்ஜுத் தொழுன் நீண்ட நாள் ஆசை இருந்துகிட்டே இருக்கும், அது மூத்தா போறது வரையும் ஆசையாவே இருக்கும். அது செயல்பாட்டுக்கு வந்தாதான் அதனுடைய உண்மை ரூபம் தெரியும். ஆசையா இருந்தாலும் அல்லாஹ் அந்த நிலையை பார்த்து கூலி கொடுப்பாங்கிறது வேற. ஆனா ஒரு நாள் கூட வாழ்க்கையில தொழாம அந்த டேஸ்ட உணர முடியாது. அந்த கால நேரங்களில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தென்றலும், அந்த நேரத்தில் வரக்கூடிய சில அந்த சில நேரத்தில் அருமையான ரம்மியமான மனங்கள், அதெல்லாம் அப்ப எந்திரிச்சா மட்டும்தான் அனுபவிக்க முடியும், இல்லாட முடியாது. அப்ப இதே மாதிரி இது வந்து என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, மூணு விதமான அடையாளங்களை அதற்கு சொல்லுகிறார்கள். அதுல என்னன்னா, ரொம்ப லேசா எடுத்துக்கிறது தீன, ஏதாவது ஒரு நதர் ஒரு ஏதாவது ஒரு ஒரு வாக்கு சொல்லிவிட்டு தீனுடைய விஷயத்துல அல்லது நமக்கு நாமே போட்டுக்கொண்டு அது அப்புறம் செஞ்சு போவோம். பீரியாரிட்டிய மாத்துறது, அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதா இருந்தாலும் அது நானாகத்தான் இருக்க வேண்டும், நான் மட்டும்தான். அதுல வேற உலகத்துல அத்தா அம்மா எவனும் குறுக்கிட முடியாதுன்ட்டு அல்லாஹ். நாம் யாராக இருந்தாலும் நம்முடைய தந்தையை விட தாயை விட ஃபர்ஸ்ட் பிரியரன் அல்லாஹ் கொடுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ரிக்கத்துத்தீன் அது லேசாக கணிக்கப்படுவதனால அதனுடைய அந்த கண்ணியம் மனதில இல்லாததன் காரணமாக ரொம்ப லேசா போயிடும். ஈமான் ஏற்கனவே உள்ளது மாதிரி ஈமானில் உள்ள அந்த குறைபாடு, முழுமையான ஈமானற்ற நிலை, இதையும் அது கொண்டு போகாது. கடைசியாக தஅவீமுல்லாஹி ஃபில் கல்ப், அல்லாஹ்வை பற்றி உண்டான அந்த கண்ணியம் மனதில இல்லாததன் காரணமாக ஒன்னு சொல்லுவாரு இன்னொன்னு செய்வாரு. இந்த ரெண்டு அடையாளங்களையும் 80-81 சிறிய அடையாளமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். 82 அடையாளம், அன்னல் கவிய யாக்குலுல் லயீஃப், அன்னல் கவிய யாக்குலுல் லயீஃப், சக்தி படைத்தவர்கள் சக்தி இல்லாதவர்களை சாப்பிட்டு விடுவார்கள். அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், காலத்து தகல்து அலா ரசூலில்லா, ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, உள்ள வர்றாங்க, வரும்போதே ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்பனா நான் நல்லா கவனிக்கிறேன், ஒஹுவ யகூலு யா ஆயிஷா கவுமுக்கு அஸ்ர உம்மதி பி லிஹாகா. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், கவுமுக்க அஸ்ரஉ உம்மதி பி லிஹாகா, ஆயிஷாவே நான் போன பின்னாடி என்னுடைய மரணத்திற்கு பின்னாடி என்ன ரொம்ப சீக்கிரமாக சந்திப்பது உங்களுடைய உம்மத்து தான், உங்க கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. காலத்து அந்த அம்மா அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், பலம்மா ஜலச, ஏன்னா இப்படி ஒரு செய்தியை பெருமானார் சொல்றாங்களே அப்படின்னு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒண்ணுமே சொல்ல பேசாம இருந்தாங்க. ரசூலா உட்கார்ந்துக்கிட்டோம், கொஞ்சம் பொறுமையாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த வந்த நிலையில் இருந்து மாறிய பின்னால் குல்து, நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் ஜாலனி அல்லாஹு ஃபிதாக், மனைவியாக இருந்தாலும் பெருமானார் இடத்துல இப்படித்தான் பேசுவாங்க, மனைவியாக இருந்தாலும் பெருமானார் இடத்துல இப்படித்தான் பேசுவாங்க. யார் ரசூலுல்லாஹ்? நான் உங்களுக்கு அர்ப்பணம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, என் தாயும் தந்தையும் ரசூலே உங்களுக்கு அர்ப்பணம். அங்கே மக்கால வந்து மதீனால பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜியாரத்துக்கு மேலே எழுதிப்படும், லா தர்ஃபவு அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி. இன்னைக்கு குர்ஆன்ல நபி உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ், குர்ஆனுடைய ஆர்டர், உங்களுடைய சத்தத்தை, டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். அல்லாஹ்வினுடைய கட்டளை எல்லா காலத்துக்கும் கட்டளை. அதனால நம்ம அடிக்கடி சொல்றோம், அங்க நிக்கிறவங்களை சட்டம் போடுறவங்களை போலீஸ்காரன் அடிப்பான், அங்க வந்து கையை தூக்காத அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே மடையன் கூட போய் அங்கே நின்று கையை தூக்கி அங்க கேட்க மாட்டான். அப்ப அங்க என்ன அங்கே உணரப்படுகிறது, அங்க அடிக்கிறது நோக்கம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சட்டம் போடாத, உன்னுடைய அமல்கள் அழிக்கப்படும். அல்ல, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அஜிக்கு வந்து அல்லது உம்ராக்கு வந்து இங்க வந்து நீ நின்று இங்க எதையாவது சத்தம் போட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டு விட்டால் எந்த சத்தம் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து அமல்களை அழிப்பதற்கு காரணமாக இருக்கும் தெரியாது. அது குர்ஆனுடைய ஹுக்கும், அன்டில் கியாமா, அன்டில் கியாமா. அப்ப இதுல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஜஅலனி அல்லாஹு கிதாப், என்னுடைய நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீ உள்ளம் நுழையும் போது சொன்ன அந்த சொல்லு இருக்கிறதே என்னை ஆட்டி விட்டது. நான் மௌத்தா போன பின்னாடி உன் கூட்டம் தான் முதல்ல வந்து என்ன சந்திக்குங்கிறீங்களே, என்ன சொல்ல வரீங்க ஒமாஹு, அது என்ன யார சொல்லான்னு கேட்டேன். அப்போ நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கால அப்படி வருவாங்களான்னு கேட்டாங்க. கால ஆமா சொன்னாங்க. காலத்து மிம்மதா, ஏன் அப்படி நடக்கும், அவர்கள் சொல்லுகிறார்கள், மௌத் அவர்களுக்கு லேசானதாக ஆகிவிடும், மற்ற மக்கள் அவர்களின் மீது ஆளுமை செலுத்துவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பெருமா காலத்து அன்னை ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள், இப்ப குல்து கைபன்னாசு பாததாலி இந்த தாலி, அந்த நேரத்தில் யார சொல்ல மனிதர்கள் எப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு கேட்ட உடனே பெருமானார் ஒரு அழகான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். கால தபியுன், தபியுன் யக்குலு ஷிதாதஹு திஆபஹு ஹத்தா தகூம அலைஹிம் ஸாஅ. தபியுன் அப்படின்னு சொன்னா அந்த வெட்டுக்கிளி இருக்குல்லவா, அதனுடைய ஆரம்ப பருவம் வெட்டுக்கிளி, அது அந்த இது முளைக்கிறதுக்கு முன்னால் உள்ள அந்த பருவம் அதற்கு சொல்லப்படும். அதிகளை சொல்லுகிறார்கள், அந்த தபி அந்த வெட்டுக்கிளியினுடைய ஆரம்ப பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈசல் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆரம்ப பருவம், அது ஒன்றை இன்னொன்று திங்கும். அதிலே சக்தி படைத்தது சக்தி இல்லாததை தின்றுவிடும். அப்படி ஒரு காலம் வரும், அப்படி வந்தால் கியாமத்து வந்துவிடும். அப்ப மனிதர்களிடத்திலே யாரெல்லாம் அதிகார பலமும் மற்ற பலங்கள் இருக்கிறதோ அவரை அடுத்தவர்களை அடித்து பிழைப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 82வது அடையாளமாக நமக்கு சொல்லித் தருகிறார். 83வது அடையாளம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தருக்குல் ஹுக்கும் பிமா அன்ஸலல்லாஹ். இதுவும் ஒரு முக்கியமான இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்கப்படும், அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் முதுகுக்கு பின்னால் ஆக்கப்படும். அல் ஹுக்மு பிமா அன்ஸல்லா மின் அவ்ஜபில் வாஜிபாத், அல்லாஹ் எந்த சட்டத்தை இந்த மனித சமூகத்திற்கு குர்ஆனுடைய வழியிலும் நபிமார்களுடைய வழியிலும் கொடுத்திருக்கிறானோ அதுதான் சட்டம். வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸல்லா ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை எவர்கள் சட்டமாக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் காஃபிர்கள். சிம்பிளா அவர்கள் காஃபிர்கள். சூரத்துல் மாயிதால 44வது வசனம், கியாமத்து நாள் சமீபமாக வர வர இந்த அல்லாஹ்வினுடைய அந்த ஹுக்கும்கள் சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு அந்நியப்படும். இன்னைக்கும் கூட அரபு நாடுகளிலே அதிகமான நாடுகளில் கோர்ட்ல செய்யப்படக்கூடியது இன்டர்நேஷனல் லா, அதுதான் அங்க பேசுது. அந்த கல்யாணம், இந்த மாதிரி தலாக்கு, இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த டிஸ்பியூட்டுக்கு மட்டும்தான் குர்ஆனுடைய அந்த சட்டத்தையும் இஸ்லாமிய சட்டத்தையும் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாத மற்ற அந்த ஜெனரல் ட்ரேடிங் லா, மற்ற விதமான அந்த சட்டங்கள் இருக்கிறது அல்லவா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்டர்நேஷனல் கோடுன்னு வச்சிருக்காங்க. லா அந்த லா வச்சிருக்காங்க. அதைத்தான் வந்து சமூகம், அரபிய சமூகம், இஸ்லாமிய நாடுகள் அதை ஜாரியாகு. அங்க உள்ள கூத்தே அதுதான். இப்ப இங்கே சட்டம் போடுறோம், நம்ம கடந்த கொஞ்ச நாள நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம், தலாக் எதுக்கு தேவை, அப்படி விட்டா தலாக் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலே கோர்ட்ல பேசக்கூடிய அளவுக்கு முஸ்லீம் பேர் போட்டே போறோம். அது இஸ்லாத்தை மாத்தணுங்கண்ணா, ரிஃபார்ம் பண்ணுங்கண்ணா, அதை ரீஃபார்ம் பண்ணணும், அப்படிலாம் தலாக்கு எவனுக்கும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு இஸ்லாமிய வக்கீல்களே பேசக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் அதை விட்டு இந்த சமூகத்தை பார்க்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே இதே மஜ்லிஸ்ல நான் சொல்லியிருக்கேன், கத்தி எடுத்து வெட்டுனா செத்து போயிருவான். ஒருத்தனை நல்லா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு கத்தி எடுத்து வெட்டினா ஒன்ன ஒருத்தையும் செத்து போயிருவான். ஆனா சொல்றான் சாவக்கூடாது. அப்படிலாம் அது எப்படி சாவலாம் அப்படின்னு கேட்கறான். அதற்கு வந்து இஸ்லாத்திலே வழி இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், சில வக்கீல்களை சந்தித்து சில நீதிபதிகளை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு திருச்சியில கிடைச்சப்ப கூட அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான்லவா, நீ முதல்ல வந்து ரெண்டு பேர் பேசணும், குடும்பத்தார்கள் பேசணும், அப்புறம் அடிக்கணும், அப்புறம் படுக்கையை பிரித்து வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆரம்ப வழிகாட்டு நெறிமுறைகளை ஒழிந்து அது சட்டங்கள் கிடையாது. ஒவ்வொரு சட்டத்துக்குமே வழிகாட்டு நெறிமுறைகள்னு ஒன்று உண்டு. இது இதை இப்படித்தான் செய்யணும், முதல்ல அவருக்கு சொல்லிடணும், இப்படி நடத்துங்க இப்படி நடத்துங்கன்னு எல்லாம் செய்யணும். சிக்னலை போட்டாச்சு, சிக்னலை போட்டு மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, இது எரிஞ்சா நிக்கணும், இது எரிஞ்சா போகணும்னு. அப்படிலாம் சொன்ன பின்னாடிதான் அப்புறம் சிக்னலை ஜம்ப் பண்ணானா அவனுக்கு என்ன லாப் போடுறது, அவனுக்கு என்ன சட்டத்தை கொண்டு வருது, அவனுக்கு எவ்வளவு ஃபைன் போடுறதுங்கிறது முடிவு பண்ண முடியும். வழிகாட்டு நெறிமுறைகளே சொல்லாம நேர போறதில்ல. இப்ப இந்த குர்ஆன் சொல்லியிருக்கு இதெல்லாம் வழிகாட்டு. ஆனா ஒரு மனுஷன் தலாக் விட்டுட்டானா தலாக் ஆயிருங்கிறது அது சட்டம், அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. இது இந்த சமூகம் அந்த தலாக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அது ஒரு தலாக்காக இருந்தால் அதற்கு என்ன சட்டமோ, மூணு தலாக்காக இருந்தால் அதுக்கு என்ன சட்டமோ, அது உடனே நிறைவேறும். இல்ல அதுக்கப்புறம் நீ வாழணும் அப்படின்னா அதையும் மார்க்கம் வகுத்து தருகிறது. அது முழுக்க முழுக்க விபச்சாரம், அதுல எந்த விதமான. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, திருமணத்திற்கு முன்னே அவர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். வாழ்வியல், உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இது இப்படித்தான், இது கணவனுக்கு சொல்லணும், கோவப்பட கூடாது, இது ஆயுதத்திலே மோசமான ஆயுதம், ஏன் அரிசி ஆடுதுன்னு பெருமானார் சொன்னாங்க, ஏன் அரிசி ஆடுதுன்னு பெருமானார் சொன்னாங்க. இன்னைக்கு அதையும் கை வச்சு அதை எப்படியாவது காலி பண்ணிடலான்னு இந்த மாதிரி இந்த நாடுகள்ல யோசிக்கும் போது, இஸ்லாமிய நாடுகள் பொதுவா ஜெனரலாக இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஹதீஸ சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அஹ்மதில பதிவாகி இருக்கிறது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் உமாமத்துல் பாஹிலி என்கிற ஒரு நபி தோழர் அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال லயன்தகிதன் உரல் இஸ்லாமி உர்வதன் உர்வா. இஸ்லாமிய சட்டங்கள் என்பது, இஸ்லாமிய அந்த அமைப்பு முறை என்பது ஒரு அடுக்காக உள்ளது, ஒரு அடுக்காக உள்ளது. எப்படி ஒரு கயிறுல முடிச்சு போட்டா மேல இருந்து கீழே வரையும் முடிச்சு முடிச்சா இருக்குமோ, அதே மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப், காலங்கள் போக போக இந்த முடித்துகள் அவுக்கப்படும். ஃபகுல்லமா இன்தகதத் உர்வதுன் தஷப்பஸன்னாஸ் பில்லதி தலீஹா. ஒரு முடிச்சு அவுத்த உடனே மனிதர்கள் என்ன செஞ்சுக்குவாங்க, முஸ்லிம்கள் ஒன்னுல இருந்து அடுத்ததுக்கு தாவிக்குவாங்க. இது அவுத்துட்டானே கவலைப்பட மாட்டாங்க, நல்ல இது நம்மளை விட்டு இந்த சட்டம் போகுதே, அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை நம்ம ஜாரி ஆக்கலையே, அந்த கவலை வராது. அடுத்து தஷப்பஸ அப்படின்னு சொன்னா தலக பி ஆகிரி, தஷப்பஸ என்ற வார்த்தைக்கு டேக் அனதர் ஒன் அப்படின்னு அர்த்தம், அடுத்ததை எடுத்துக்கிறது அந்த இடத்துல சொல்லிட்டு பெருமானார்கள் சொல்லுகிறார்கள், அவ்வளுஹுன்ன நகபன் அல் ஹுக்கும், முத முதல்ல உடை தெரியப்படக்கூடிய உலகத்தில் அல்லாஹுவினுடைய அந்த செய்திகள்ல இஸ்லாத்திலிருந்து உடை தெரியப்படக்கூடிய செய்தி அல்லாஹுவினுடைய சட்டங்கள், அதை விடுவான். விட்டவுடனே மக்கள் அதை பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கு தான் போவாங்க, அதுல நிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்காது. இது கியாமத்து நாள் அடையாளம். வாஹிருஹுன்ன, கடைசியாக அவிழப்போகிற முடிச்சு அஸ்ஸலா, தொழுகை. அது அமைந்துச்சு அப்படின்னு சொன்னா அதோட இஸ்லாம் இவர்களுடைய மனதிலிருந்து மொத்தமாக எடுக்கப்படும். இவர்களுடைய நிலை கியாமத்துக்கு மிக நெருக்கமாக சூர் ஊதப்படும். அப்ப இந்த ரெண்டு முதல் படி, இவன் இறங்குறது இந்த இஸ்லாமியன் அங்கே கீழே இறங்குறது, அல்லாஹுவினுடைய சட்டத்தை விட்டு கீழே இறங்கி விடுவார்கள். அதனுடைய மரியாதை அல்லது அது தேவைங்கிறது எல்லாம் போயிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்மா, அல்லாஹுவை விட இந்த மனிதர்களை புரிந்து இவர்களுடைய ஏற்றத்தாழ்வுகள், இவர்களுடைய மனோநிலைகள், இவனுடைய பிளஸ் இவனுடைய மைனஸ் எல்லாம் புரிஞ்சு சட்டத்தை சொல்லுவதற்கு எவன் இருக்கிறான்? ஒரு கோபமான வார்த்தை இது. தட் இஸ் நாட் மேன் மேடு லாஸ். மனிதர்களாக எழுதுகிற சட்டங்களில் ஓட்டைகள் உண்டு, எப்படியும் தப்பிச்சுக்கலாம். ஆனா அல்லாஹ் எழுதின சட்டத்தில் எப்பன்னு எங்கேயும் தப்பிக்க முடியாது. அதனாலதான் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறான். இது வேண்டாம், we want to save. அப்போ இது நிறைய இடங்கள்ல இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் அது குறித்தான அந்த எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பார்க்கணும். 83வது அடையாளமாக பெருமானார் இதை சொன்னார்கள். 84வது அடையாளம் பெருமானார் சொல்லுகிறார்கள், கஸ்ரத்து ரூம் வ கில்லத்துல் அரப். கஸ்ரத்து ரூம் வ கில்லத்துல் அரப், ரூம் வாசிகள் அதிகமாகி விடுவார்கள், அரபுகள் குறைந்து போவார்கள். இந்த ரூம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம்? இந்த ரூம் அப்படிங்கிறது எதை சார்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, யுத்துலக்கு அலைகி முல்யோல் யோம் அல் அவுரபியூன் வல் அமெரிக்கியூன் ஒ சம்மு பிர் ரூம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் அவங்களுக்கு பேர் தான் ரூம் அப்படின்னு எழுதப்படுது. யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், இந்த மாதிரி அந்த பெல்ட்ல உருவாகக்கூடிய அந்த மனிதர்கள் ஏன் அப்படின்னு சொன்னா, அவருடைய பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் பின் இசாக் பின் யா பின் ஐசூப் பின் ரூம் பின் அஸ்பர் அப்படிங்கக்கூடிய அந்த சேனல்ல வருது அவர்களுடைய முன்னோர்கள். அதனால ரோம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்காரர்களை சுட்டி காட்டி, இந்த யூரோப்பியன்ஸ் அது சார்ந்த அந்த மக்களை சுட்டி காட்டி சொன்னோம், அது அதிகமாகி விடும்னு பெருமானார் சொன்னாங்க. அரபுகள் குறைந்து போவார்கள். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிறது. அன் உம்மு ஷரீக்கின் அன்னஹு சமியத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். உம்மு ஷரீக் என்று சொல்லுகிற அந்த பெண்மணி அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் அவர்கள் சொன்ன நான் கேட்டேன், ல யஃபிர்ரன் அன்னாஸு மினத் தஜ்ஜால் ஃபில் ஜிபால். மனிதர்கள் எல்லாம் அந்த தஜ்ஜால் வருகிற போது மலைகளிலே ஓடி ஒளிவார்கள். காலத்து அந்த அம்மா சொல்லுது, உம்மு ஷரீக் உம்மு ஷரீக் யார் ரசூலல்லாஹ் ஃப ஐனல் அரபு யௌமை இதின். அப்ப நீங்க சொன்ன இவ்வளவு செய்திகளையும் பார்த்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிற இந்த அரபு மக்கள் எங்க இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க? தால பெருமானார் சொன்னார்கள், ஹும் கலீல் ஹும் கலீல், தே ஆர் ஃபியூ தே ஆர் லிட்டில், கொஞ்சம் தான் இருப்பாங்க அந்த நேரத்தில். ஏன் அப்படின்னு கேட்டா, வந்து அவர்களிடத்திலும் அந்த நிலைகள் மாறிப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இதுல இன்திஷாருல் லிசான் அல் ரப்பி அல் இன்ஜலீஸ், இன்றைக்கு உலகம் முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆங்கில மொழியினுடைய தாக்கம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான வெளிப்பாடு. அது போன்று நாங்களும் ஆக வேண்டும் என்கிற அந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் வரும், காலத்தின் தேவையாக ஆக்கப்படும். அப்ப இதை ஒரு உதாரணமாக அடையாளமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்ப இதுவரையும் நம்ம படிச்ச கிட்டத்தட்ட 84 அடையாளங்கள் இதுவரையும் உலகத்துல நடந்துகிட்டு இருக்க, நாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அடையாளங்கள். 85வது அடையாளத்திலிருந்து 130 சொச்சம் அடையாளம் வரையும் பெருமானார் எதை சொன்னார்களோ அது இன்னும் நடக்கல. இப்ப இதுவரையும் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தா ஒண்ணு ஒன்னா இதெல்லாம் அப்படியே வரிசையா இருக்கு இருக்கு இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்கு, எப்படியாவது இருக்கு. ஆனால் இந்த அடையாளங்கள் இதுவரையும் நடக்கவில்லை. அதுல 85வது அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இஸ்திஃபாவத்துல் மால் வ கஸ்ரத்துஹு பைனன்னாஸ். மனிதர்களிடத்திலே செல்வம் பொங்கி வழியும், அப்படி ஒரு காலம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்திலையும் அதுக்கப்புறம் உள்ள காலத்திலையும் ரொம்ப ஒரு வறுமையான நிலை. அதுலதான் ஹதீஸ்ல வருது, ஹத்தா கான யமுருல் ஹிலாலு தில்வல் ஹிலால் ஒமா அவுகத ஃபில் பைத்தி ரசூலில்லா நார். ஒரு பிறை போய்விட்டு அடுத்த பிறை வந்துடும், அந்த 15 நாள் அந்த இதுல மறைஞ்சு அடுத்து அங்க போவோம், அதுவரையும் வீட்டிலே அடுப்பு எரியாது. அப்படித்தான் இன்னமா தாமுகுல் அஸ்வதான், பெருமானாருடைய அதிகபட்சமான உணவு ரெண்டு கருப்புகள் தான், ரெண்டு கருப்புகள் தான், அஸ்வத் அத்தம்ரு வல்ம, பேரிச்சம்பளமும் தண்ணீரும். இதைத்தான் பெருமானார் அதிகமான உணவாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ப காண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இது வந்து இன்னைக்கு இப்படி சாப்பிட்டு வாழ்ற ஆள் இருக்காங்க? இடையில ஒரு ஆளை திருச்சியில சந்தித்தேன், இனியவன் அப்படின்னு சொல்லிட்டு, இனியன் ஒரு ஆள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சு வாழ்றாரு. இப்ப கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் சாப்பாடே கிடையாது. எப்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கோ ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிறார், அவ்வளவுதான் முடிஞ்சு. பேரு தான் இனியன் அப்படின்னு இருக்கு. அப்புறமா கேட்டா முஸ்லீம் யோகா அது இதுன்னு அந்த சைட்ல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதை இந்த ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சான். அதுல ஓட்டப்பந்தயத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட். வெறும் தண்ணி குடிச்சு இருக்கிற ஆளு இன்னைக்கும் உலகத்துல அப்படி இருக்கிறான். ஒருத்தன் இருந்து பாக்குறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும்பாலான உணவுகள் இது ரெண்டையும் மட்டுமே தொட்டு இருந்தது. ஹதீஸ்ல வருது, இமாம் புகாரி முஸ்லீம் இந்த ஹதீஸ கொண்டு வராங்க. ஒரு காலம் வரும், அந்நபி ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, لا تقوم الساعة حتى يكثر فيكم المال فيفيض. பொருள் அதிகமாகிறது மட்டுமல்ல விளையிறது மாதிரி விளையும் காசு. எதை தொட்டாலும் பொண்ணாயிரும், மண்ணை தொட்டா பொண்ணாவுங்கிறாங்கள, அது மாதிரி அது வாட்டுக்கு எங்க பார்த்தாலும் ஒரே பொருளாதாரமா இருக்கும். حتى يحم رب المال من يقبله منه صدقه. அந்த காலத்துல ஒரு மனிதன் தன்னுடைய சதக்கா பணத்தை எடுத்துக்கிட்டு இதை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு போவார். ويدعي اليه الرجل فيقول لا يربليتي. ஒருத்தரை பார்த்து அவருடைய இந்த அடையாளங்களை பார்த்து, அவனுடைய சட்டை அவனுடைய அடையாளங்களை பார்த்து, இந்த மனுஷன் தேவையில்லையவனா இருப்பான் போல்கே அப்படின்னு கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது சொல்லுவாரு, இட்ஸ் நோ நீட் ஃபார் மீ, எனக்கு அது தேவையில்லை, ஏற்கனவே நான் வெல் செட்டில்டு அப்படிமா. அப்ப இந்த காலத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாது. இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, அந்த ஹதீஸ் முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிறது. அன் அபி மூஸல் அஷாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், லயாத்தியல்ன அலன்னாஸி ஜமானுன், மக்களிடத்திலே ஒரு காலம் வரும், யதூஃபுர் ரஜுலு ஃபீஹி பிஸ்ஸதகா மின் ஜஹபின், தங்கத்தை கையில் எடுத்துக்கிட்டு சதக்கா கொடுக்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் போயிட்டே இருப்பார். சும்மலா எஜுது அஹதன் யஹுது, அதை எடுக்கிறதுக்கு யாருமே திரும்பி பார்க்கறது கூட நாதி இருக்காது. அப்படி ஒரு காலம் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இது சம்பந்தமாக இந்த கிதாபுகள்ல இது நடந்து முடிந்த காலமா அல்லது நடக்க இருக்கிற காலமானு எழுதுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பல காலங்கள்ல அல்லாஹு தஆலா நிறைய செல்வங்களை தந்தான். உமர் பின் அப்துல் அசீஸ் அவங்களுடைய காலத்துல எல்லாம் பெரிய செல்வம் வந்தது. அதான் இதான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் அல்ல, இனி வரக்கூடிய காலம். இந்த காலம் இன்னும் நம்ம இடத்துல இந்த மாதிரி, ஏன்னா தங்கத்தை தூக்கிட்டு சதகா கொடுக்கறதுக்கு போய் வாங்காத ஒரு ஆள் இருக்கக்கூடிய காலம். நீ தேவை உள்ளவன் தேவை இல்லாதவன் கூட வாங்கிக்கலாம், கொடுங்க பரவாயில்ல. யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்க வந்தாலும் சரி, சும்மனாலும் வச்சுக்கோமே, எப்பயாவது தேவைப்படுன்னு வாங்கக்கூடிய காலம். அந்த காலத்துல வாங்கவே மாட்டான், என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லுவான். அப்படி ஒரு காலம் ஹதீஸ்ல வருகிறது. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன் சயீதுல் ஜரீரி அன் அபி நுதைரா கால குன்னா ஜுலூசன் இந்த ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நாங்கள் ஜாபிர் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். ஃபகால, அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹ் யகூனு ஃபி ஆகிரி உம்மத்தி கலீஃபா, என்னுடைய உம்மத்திலே ஒரு கலீஃபா வருவார். யஹஸ்ஸுல் மால ஹசிய லா யஅதுஹு அத்தா, இன்னைக்கு வரையும் வந்து ஜகாத்தினுடைய அந்த பண்டிலையோ ஒரு அரசாங்கத்துடைய இதுல என்ன செய்வாங்கன்னா, நீங்க போய் அதை வசூல் பண்ணுவாங்க, அதுல எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மூணு தங்க கட்டி பெருமானார் காலத்துல இருந்துச்சு, அதை அப்படி உடச்சி இவளுக்கு கொடுத்துட்டாங்க, அல்லது இத்தனை தீனார் வந்துச்சு, அந்த தீனாரை இப்படி பங்கிட்டு கொடுத்தாங்க. இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒரு காலம் ஹலீஃபா வருவார், யஹுஸுல் மால ஹசியானா என்றதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இருக்காது, அது பாட்டுக்கு கஜானா திறந்து கிடக்கும், இங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு கையால இப்படி அள்ளி இப்படி போடுவார். லா யஹுதுஹு அத்தா, ஹி வோன்ட் கவுண்ட் இட், கவுண்ட் பண்ணி கொடுக்கறது இல்ல, அள்ளி அள்ளி போடுறது. அப்படியும் ஒரு காலம் வரும். ஹதீஸுகளிலே இதற்கு விளக்கம் சொல்லுகிற பெருமக்கள் சொல்லுகிறார்கள், இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கும். என்ன கேட்டா, இதே இதுல அது வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸினுடைய காலமானு கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கடைசி அந்த இதை மட்டும் படிச்சுட்டு இன்ஷால்லாஹ் முடிச்சுப்போம். 86வது அடையாளமாக, சிறிய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்ராஜுல் அர்த் குனூஸஹ. முதல்ல சொன்னது பொருளாதாரம் எல்லாரிடத்திலும் பெருவாரியாக இருக்கும், அது ஒண்ணு. இது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஹதீஸ்ல பூமி தன்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்களை வெளியே துப்பும் அப்படின்னு, அது அடக்கி வைத்திருக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் வெளியே எரிஞ்சிடும் பூமி. ஒமின் கசரத்தில் மேல் வை இஸ்திஃபா வா ஃபி ஆகிரி ஸமான் அன்னல் அர்த் தக்னிஷு அன் குனூஸிஹல் மத்பூனா ஃபீஹா. அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அப்போதைக்கு வெளியே வரும். அன் அபி ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த ஹதீஸ் இமாம் முஸ்லீம் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் புகாரி முஸ்லீம், எல்லாம் புகாரி முஸ்லீம் உள்ள ஹதீஸ்கள் தான். இது அப்படி இப்படி கூட அடுத்த கிதாபு கூட போல, ஏன்னா இப்ப அவ்வளவு ஆத்தன்டிக்கா. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன ரசூல் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தக்கீஉல் அர்து அஃலாத கபிதிஹா. பூமி தன்னுடைய ஈரக்குலைகளை வாந்தி எடுக்கும். தக்கி அப்படின்னு சொன்னா ஒமிட் அப்படின்னு அர்த்தம், வாமிட்டிங். அதுக்குதான் அரபியில தக்கி. தக்கி உல் அர்து அஃலாத கபிதிஹா, தன்னுடைய ஈரக்குலையை வாந்தி எடுக்கும். எப்படி வாந்தி எடுக்கும்? அம்சால் உஸ்தூனி மின தஹபி வல் ஃபித்தா, அதாவது தங்கத்திலான வெள்ளியிலான அந்த உஸ்தூன் அப்படின்னு சொன்னா தூணு, தூணு தூணா வெளியே வரும். கொலையாளி கொலை செஞ்சுக்கிட்டவன் வருவான், வந்து சொல்லுவான், தீ ஹாதா கத்தல் தூ, இந்த பொருளாதாரத்துக்கு தான் ஒருத்தனை போட்டு தள்ளன, இந்த காசு வரணுங்கிறதுக்காக வேண்டி எந்த அச்சமும் இல்லாம போட்டு தங்கி. உறவை முறித்தவன் வருவான், இதனாலதான் என் உறவையே விட்டேன், நடக்குதா இல்லையா? அது சொத்து பிரச்சனை, குடும்பத்தாரால அந்த ஒரு இடம் இவருக்கு ஒரு துண்டு வரணும். ஓயா ஜென்ம ஜென்மமா பேசக்கூடாது. அம்மாவன்டையும் சொல்லுவார், மோவன்டையும் சொல்லுவார், இந்த குடும்பத்திட்ட பேசாத, நாதாரி குடும்பம் இது, பேசவே கூடாது அப்படின்னு. எதுக்கு விட்டேன் சொல்லுவானா, இதுக்காக வேண்டிதானே என் உறவையே முறிச்சேன். ஒரு திருடன் வருவான், இதை எடுத்ததுக்காக வேண்டிதானே என் கையை வெட்டினா, சும்மா எது ஊனகு, அதற்கு பின் அவர்களை அழைக்கப்படும், இதுல இருந்து எடுத்துட்டு போங்கன்னு. பலாய புது நமீன் ஹுஷையா, அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான். அது அஃலாத கபீது, இந்த உலகத்தினுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் கொட்டும். குர்ஆனுடைய ஆயத்துகளிலும் சொல்றான், ஆயத்துகளிலும் வந்திருக்கிறது. அப்ப 86வது உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உதாரணத்தை நமக்கு, இந்த அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த முன்பின் பாவம் மன்னிக்கப்படுறது ஆல்மோஸ்ட் கடைசி, நம்ம ஓரளவு நெருங்கியிருக்கோம். அதுல இன்னைக்கு உள்ள அந்த சொல்றதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சஹாபி வயசானவங்க வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறாரு, யாரோ சொல்ல என்னால நடக்க முடியல, தொழுவ முடியல, என்னால இபாதத் செய்யறதுல சோர்வு ஏற்படுது, நான் உட்கார்ந்துகிட்டே செய்யறது மாதிரி ஏதாவது ஒரு இபாதத் சொல்லித்தாங்க. நம்ம வயசானவங்க கேட்பாங்கல்ல, உட்கார்ந்துகிட்டே செய்யறது மாதிரி ஏதாவது ஒரு இபாதத் இருந்தா சொல்லித்தாங்களே லேசா அப்படின்னு பெருமானார் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பனு, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தில் அடிமையை உரிமை விட்டதற்குரிய அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், 100 அடிமை. பின்ன திரும்ப சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் ஒட்டகத்தை, இது அல்லாஹ்வினுடைய பாதையிலே குர்பானிக்காக குதிரையை நீங்கள் அனுப்பிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது குதிரைய போருக்கு அனுப்புறது, 100 தடவை அலம்பு சொல்லலாம். மூணாவது சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, நீங்க 100 குர்பானி ஒட்டகங்களை அறுத்து குர்பானி கொடுத்தால் என்ன நன்மை அது கிடைக்கும்? கடைசியா பெருமானார் சொல்லுகிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, 100 தடவை ஒரு நாளைக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்னு ஓதுங்க. அப்படி ஓதினால் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே எந்த அளவு இருக்கிறதோ அது முழுக்க நன்மையால் உங்களுக்கு நிரப்பப்பட்டு தரப்படும். எல்லாம் 100 தடவை தான் சொல்லிட்டு பெருமானார் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொல்றாங்க, இந்த அமலை நீங்கள் செய்தால் அன்றைய தினத்தில் உங்களை விட அல்லாஹ்வினிடத்திலே சிறந்தவர் எவரும் இருக்க மாட்டார், ஆனால் உங்களை போன்று இதே அமல் செய்தவரை தவிர. இதே மாதிரி இன்னொருத்தர் செஞ்சாருன்னா அவரும் அதே சிறப்பிற்குரியவர். அதனாலதான் சுபுவுக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி இங்க பள்ளிவாசல்கள்லயே நமக்கு அது ஓதி தரப்படும். நம்மளும் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு நேரத்தில் அந்த ஹதீஸினுடைய கீழ்ப்பகுதியில் எழுதப்படுகிறது, அது கொஞ்சம் லைஃபான ஹதீச வார்த்தைன்னு சொன்னாலும் கூட ஹதீசுகளிலே அதுல எழுதப்படுகிறது, இதை ஓதினால் அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப அந்த மேல செஞ்ச அந்த துவாவையும் நம்ம ஓதிக்கணும். ரெண்டாவது இந்த இப்ப ஹஜ்ஜி ஹாஜிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன், இங்கெல்லாம் வந்துட்டாங்களா, அதுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. போன வாரம் ஒரு அடுத்த ஒரு டீம் வந்திருந்தாங்க திருச்சி ஏர்போர்ட்ல போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம போன தடவை சொன்னது மாதிரி ஹாஜிகளை வந்தா அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே எங்க போய் சந்திக்க முடியுமோ ஏர்போர்ட்டோ பஸ் ஸ்டாண்டோ அல்லது இங்க பள்ளிக்கு வர வச்சோ அவங்கள்ட்ட சந்திச்சு எங்களுடைய நலவுக்கு துவா செய்யுங்கள், எங்களுடைய எங்களுக்கு பாவ மன்னிப்புக்கு துவா செய்யுங்கள் நம்ம அவரிடத்துல கேட்கணும். அது சுண்ணா. அப்படி சந்திப்பதற்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் சந்திச்சுக்க வேண்டியதுதான். இவர் தெரிஞ்சவர் தெரியாதவர் அவர் நமக்கு புரியும் புரியாதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் மொட்டை அடிச்சு அவர் ஆஜி மாதிரி தரனாலே அல்லாஹ் கை கொடுத்து அஜிக்கு போயிட்டு வந்தீங்களா துவா செய்யுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுனால ஒரு தப்புமே இல்லை. அல்லாஹ் அதனுடைய கூலியை நமக்கு நிரப்பமாகி தருவான். எதை நாம் இங்கே பரிமாறி கொண்டோமோ அதை புரிந்து கொண்டு அமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய நன்மக்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.